रामानुजधया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युदपधाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्बधवधोऽस्य भयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभद्ये भूतं शरश्च महदाद्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाह भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्चयस्य सधनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोराघौघगवाग्निसञ्चयगणकसंसारमेघानिलः साक्षात् मूलधनं सता विजयते श्री पद्मनाभप्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊருங்குள் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமெழ்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்ன பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ ஸ்ருண்வன் ராம கதாநாதம் ப்ரோணயாதி பராம்கிருதி யப்பிபன் சததம் ராமசரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராஜேத சம கல்மஷம் கோஷ்பதி கிருதவாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகீசோக நாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கர மனோஜவம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாய் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏறி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காத்தான் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பிற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றம் நற்பாலுக்கு வைத்தனன் நான்புகனார் பெற்ற நாட்டுளை புளையரமாகி நின்ற புத்துடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்பினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தெரியுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. எம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால் வேதவேத்தே பரேபும் ஸ்ரீ ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சனி பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் தன்னுடைய திவ்ய சங்கல்பத்தினாலே இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கூட்டி வச்சிருக்க. பகவானுடைய சங்கல்பம்தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பலம். நமக்கு பெரிய பலவீனம் எது அப்படின்னா நம்முடைய பாவம். பகவத் சங்கல்பம் பலம், நம்முடைய பாவம் பலஹீனம். அது அகம்பாவம் ஆயிடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம், அது வெறும் பாவமே கஷ்டம். ஏன்னா யத் பாவம் தத் பவதி. இந்த பாவம் ரொம்ப அவசியம், அதுதான் ரொம்ப ரகசியமும் கூட. மனுஷ வாழ்க்கையில் இந்த பாவத்துக்கு தான் பிராதான்யம் ஜாஸ்தி. பகவானை பற்றி சொல்லும் பொழுதே பாவகிராகி ஜனார்தன அப்படின்றோம். பகவான் நம்முடைய ஹிருதய பாவத்தை கவனிக்கிறார். இப்போ நாமே பல பேரோட பழகிறோம், சில பேரோட ஆத்மார்த்தமாக பழகிறோம். ஏன் அப்படின்னா அவளுடைய பாவசுத்தி. நம்மகிட்டையும் பல பேர் பழகிறான், சில பேர் ஆத்மார்த்தமாக இருக்கா, ஏன்னா நம்முடைய பாவம் அவளுக்கு ஒத்து போகிறோம். ஆத்மார்த்தம் அப்படின்றோம். அப்போ அந்த பாவம் ரொம்ப அவசியம். ஆனால் என்ன ஆயிடுறதுன்னா இந்த சம்சாரத்தில் அது அகம்பாவமாக மாறி வருது. பாவம் தப்பு இல்லை, இப்போ கூட ஒரு அகம் போட்டின்னுனால்தான் தொந்தரம். அதில் சங்கரர் மகா கெட்டிக்கார், இந்த அகத்தை கொண்டு அதுலேயே போட்டுடும், அப்போ அத்வைத பாவம் சித்திச்சுடும்னுட்டார். எந்த அகம் உன்னை பாவத்தை மாற்றி கெடுக்கிறதோ அந்த அகத்தை கொண்டு பரத்தில் போட்டுவிடும், அப்போ அது பரம்பாவமாகிடும். அகம்பாவம் பரம்பாவமாகிடும். அப்போ என்னடான்னா அந்த பரம் என்னத்தை அனுபவிக்கிறதோ அந்த ஆனந்தம் இந்த அகத்துக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த அகம் தனியாக பரம் தனியாக இல்லை, ரெண்டும் கலந்த நிலை சுகானுபாவம். அதுதான் வசதி. நடா அப்படி பேசுகிறனே நினைக்க வேண்டாம், ஹால் அப்படி அத்வைதா ஹால், அது விசிஷ்டாத்வைத ஹாலாக இருந்தால் வேறு மாதிரி வந்துருக்கும். அந்த பேருக்கு தகுந்த ஒரு வைப்ரேஷன் உண்டு இல்லையா, எந்தெந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு, அது பேருக்கு தகுந்தா போல வைப்ரேஷன் உண்டு. இப்போ மாஸ்கோ, பெர்லின், சைனா அப்படின்னா கம்யூனிசம் தானாக வந்துடும். கேரளான்னு சொன்னாலும் கூட வந்துடும் வச்சுக்கோங்க, கேரளா நிந்தங்கா சொன்னாலே கம்யூனிசம் தானாக வந்துடும். திருவனந்தபுரம் அப்படின்னாலே அந்த ஒரு ராயல், இப்போ பாரத பூமியில் நிறைய இடங்கள் இருக்கு, ஆனால் ஒரு ராயல் இமேஜ், ராயல் நேம் அப்படின்னா அது எக்ஸ்க்ளூசிவ் திரு அனந்தபுரத்துக்கு மட்டும்தான். அது ப்ரூவ் ஆகிடுச்சு, 1,00,000 கோடி சொத்து வேற வச்சிருக்காரு, கணக்கில் வராத சொத்து வேற இன்னும் ஜாஸ்தி இருக்கு, ஒழுங்காக கணக்கு பண்ணாத சொத்தே 1,50,000 கோடி. அப்போ நம்முடைய பாவம்ன்றது ரொம்ப அவசியம். நன்னா ஞாபகம், இந்த பாவம் சரியான வழியில் போகும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். அதுதான் ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் என்ன வர்றது என்ன நடக்கிறது முக்கியமே இல்லை. நன்னா ஞாபகம், நம்ம அதை எப்படி பாவிக்கிறோன்றது மட்டும்தான் முக்கியம். நல்ல விஷயங்களை தப்பாகவும் பாவிக்கலாம், கெட்ட விஷயங்களை சரியாகவும் பாவிக்கலாம், மாயையை சத்தியம்னு பாவிக்கலாம், சத்தியத்தை கற்பனைன்னு பாவிக்கலாம். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச சரீரத்தை கொண்டாடுற நாம கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பெருசாக கொண்டாடுறது கிடையாது. ஆத்மாவை பெருசாக யாரும் பார்க்கறது இல்லையே. அப்போ நம்முடைய பாவம்ன்றது ரொம்ப அவசியம். இந்த பாவம் கரெக்டாக அடிச்சிட்டுனா ஜோராக ஜெயிக்க முடியும். அந்த பாவம் சுத்தி ஆகிறதுக்கும் அந்த பாவம் சரியான வழியில் போகிறதுக்குமான சுலபமான உபாயம் எது அப்படின்னா பகவத் விஷய ஸ்ரவணம், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம். நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இந்த சத்சங்கம் என்ன பண்றது அப்படின்னா நம்முடைய பாவத்தை மாற்றி விடணும். ஒரு விஷயத்தை இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டோம் இல்லையா, இது இப்படித்தான், இவா அப்படித்தான், மாமியார்னா கஷ்டப்படுத்துவா, நாத்தனார்னா கொடுமைப்படுத்துவா, மருமகள்னா அடங்கா பிடாரி, இப்படிலாம் ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நவகிரகம் தாண்டி ஒரு 10வது கிரகம் இருக்கா, மாப்பிள்ளைன்னு பேர் இருக்கு. இந்த 9 கிரகம் கூட அப்பப்பதான் பிடிக்குமா, ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு காலத்துல பிடிக்குமா. இந்த 10வது கிரகம்னு ஒன்று இருக்க மாப்பிள்ளை, அது பிடிச்சா விடவே விட, நம்மளும் விட முடியாது அதுவும் விடக்கூடாது, ஆனாலும் கஷ்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு பாவம் சுத்தம் இல்லாம இருக்கு. இதையெல்லாம் மாற்றி இதை இப்படியும் பார்க்கலாம், இந்த வாழ்க்கையை இப்படியும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் சத்சங்கம். இதனுடைய பிரயோஜனம் என்ன, ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா. சும்மா ஏதோ ஆடு மாடு ஸ்தாவர ஜங்கமம் மாதிரி வாழ்ந்துட்டு போகக்கூடாது. மனுஷா அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாதான் மனுஷா. இந்த ஸ்டேட்டஸை விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்தாவர ஜங்கம ஜாதி தான். அழகா சங்கர சொல்றார், ரொம்ப அழகா, ஜந்து நாம் நர துர்லபக ஜந்துன்ற, நிறைய ஜந்துக்கள்ல இது ஒரு ஜந்து. இந்த நர ஜந்து சரியான வழியில போயிடுதுன்னா பரமாத்மா வந்து இதை கொண்டாடணும். யார் கொண்டாடணும் அப்படின்னா சுவாமி கொண்டாடணுமா, நம்மள நம்மெல்லாம் அடுத்தவா கொண்டாட்டத்திலேயே ஜென்மா வீணடிச்சுட்டோம். யாரா கொண்டாடணும் அப்படின்னா சுவாமி கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும் அப்படின்னா வால்மீகி ராமன் கொண்டாடினா போலே, வேதவியாசர ஸ்ரீகிருஷ்ணன் கொண்டாடினா போலே, சுகபிரம மகரிஷிய பிரம்மரிஷிகள்லாம் கொண்டாடினா போலே, சுவாமியும் பாகவதாலும் ஆச்சாரிய புருஷாலும் நம்மளை கொண்டாடும்படியான ஒரு ஸ்திதியில நாம வளரணும். அதுக்குத்தான் இந்த சத்சங்கம். அதுக்காக அந்த காலத்துல காலக்ஷேபம்னே பேர் இருக்கு, வைஷ்ணவ சித்தாந்தத்துல காலக்ஷேபம் அப்படின்னு தான் பேரு. காலக்ஷேபம் அப்படின்னா காலத்தை நல்ல விதமா அப்படி கழிக்கிறது, எப்படி காலம் போயிட்டு இருக்கு, இதை ஒரு பாசிட்டிவா கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் பிரயோஜனம் அடுத்த வாழ்க்கும் பிரயோஜனம். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த உபன்யாசம் பிரவச்சனம் பிரபாஷணம் இதெல்லாமே நல்லா டைம் பாஸ் மாதிரி வச்சுட்டான். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறது, பகவத் விஷயத்தை பரிமாறுறது, பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறது. அப்படிதான் பாராயணம், பஜனை, சத்சங்கம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு நாள் முழுக்க நிறைய வேலைகள் பண்ணி ஆஞ்சு ஓஞ்சி சரீரத்தினாலையும் புத்தியினாலையும் மனசுனாலையும் பலகீனம் ஆயிடும். சத்சங்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சார்ஜ் பண்ற மாதிரி, இந்த மொபைல்லாம் சார்ஜ் பண்றோம் இல்லை, பேட்டரி கம்மியாக போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த சத்சங்கம். அதுலேயும் இந்த சாதுர்மாசியம், சாதுர்மாசம் முழுக்கவே மழை காலம், பெரியவாழ்லாம் கூட ஒரு இடத்துல இருந்துதான் சாதுர்மாசி சங்கல்பம் பண்ணிட்டு விரதம் எடுப்பான். அந்த சாதுர்மாசியம் முழுக்கவே பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா பெரியவா வச்சுட்டான். அதுலயும் கர்க்கடக மாசம் ரொம்ப விசேஷம், தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சோம், உத்தராயண புண்ணிய காலம் மாதிரி தட்சிணாயன புண்ணிய காலம் ரொம்ப விசேஷம். சரியா சொல்லணும்னா நார்த்லன்னா ஆஷாடம் ஆரம்பிச்சாச்சு, நமக்கு தான் அப்புறமா ஆரம்பிக்கிறது. ஆஷாட சுக்ல ஏகாதசி தான் பாண்டுரங்களுக்கு சிரேஷ்டம், ஆஷாடத்திலே தான் பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆஷாட மாசத்துல சிரேஷ்டமா இருக்கு. அந்த ஆஷாட மாசத்துல பகவத் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்கறது ரொம்ப வசதி. அதுலேயும் ராமாயணம், ராமாயண மாசம்னு தானே பேரே வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குமோ அத்தனையும் ராமாயணத்துல சுவாமிக்கு நடக்கிறது. எந்தெந்த சிச்சுவேஷன்ல நாம எப்படி நடக்கணும்னு தெரியாம திணறுறோமோ அத்தனை சிச்சுவேஷனும் ராமன் தான் நடந்து இதை இப்படி ஃபேஸ் பண்ணி இதை இப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்கு தான் ஸ்ரீமத் ராமாயணம். நன்னா ஞாபகம், இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் ரொம்ப அவசியம். பக்தின்னா என்ன தெரியுமா, 100% பாசிட்டிவ். ஒரு ஓரத்துல கூட நெகட்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறது தான் பாசிட்டிவ். பகவானை ஏண்டா கொண்டாடுறோம்னா ஆண்டா சொல்ற குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு விஷயத்திலையுமே சுவாமிக்கு நெகட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் திங்கிங்னே கிடையாது. நமக்கு எல்லா அப்ரோச்லையும் முதல்ல இதுதான் வரும், நெகட்டிவா திங்க் பண்ணும், இப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆகலைன்னா, ஒருவேளை இந்த மாதிரி நடந்துடுத்துனா. இன்சூரன்ஸ் முதல் கொண்டு பாருங்க, எல்லாம் நெகட்டிவ் ஆட்டிடியூட் எஃபெக்ட் தான். ஒருவேளை நாளைக்கு தான் உடம்பு முடியலைன்னா, இப்படியே இன்சூர் பண்ணி வச்சோம்னா அப்போ உடம்பு வந்துட்டுனா கூட, சில பேர் நான் பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டு இன்சூர் பண்ணி வச்சிருக்க வீணா வீண்டிருக்குன்னு நான் அசத்து போயிருக்கேன். சாமி அப்படி சொல்லாதீங்களோ அப்படின்னு ஏன் அப்படின்னா, இல்ல பைசா கட்டியிருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும், அதுக்காக யாராவது கஷ்டப்படுவாளா அப்படின்னா உண்டு நிறைய பேர் வெளில சொல்ல மாட்டான். நான் எங்கிட்ட சொல்லுவான், நான் அசந்து போயிருக்கேன், பரவாயில்ல அவனுக்கு ஏதோ தண்ட மழைன்னு நினைச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போகாமலேயே ஃபீஸ் கட்டியாச்சு, தொந்தரவு இல்லை விட்டுடுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். எல்லா விஷயத்துலையுமே நெகட்டிவாக யோசிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு வர்றது. பாசிட்டிவாக யோசிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எல்லாமே. அதனால தான் ராமாயணத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தி அப்படின்னா, மனுஷ தர்மத்தை சுவாமி தான் நடந்து காட்டுறார். நீ இப்படி இருந்தால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும், உன்னால் இதை தாண்டி வர முடியும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவான். எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. சங்கர சொல்லிய ஜெகத் மித்யா, ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம என்ன பண்ணுறது, ஃபிலாசபிக்கலாகவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கல் வேறு ஃபிலாசபிக்கல் வேறு, இதுதான் முதல் பிரச்சனையே நமக்கு. ப்ராக்டிக்கல் ஃபிலாசபியே ப்ராக்டிக்கல் தான், நன்னா ஞாபகத்துக்கோங்க. நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப் தனி, வேர்ல்ட்லி லைஃப் தனி, ஃபிலாசபிக்கல் லைஃப் தனி. மூணு வாழ்க்கையை பிடிச்சிடும், இருக்கிறதே மொத்தமே 100 வயசு, அதுவும் கேரண்டி இல்லை. அதுலேயும் பாதியும் தூங்கி போகின்ற வாழ்வா, அதுலேயும் மீதியில் டிவியில் கொஞ்சம் போயிடுறது, அதுக்கப்புறம் ஆய் மூச்சா போகிறது, பல் தேய்க்கிறது குளிக்கிறது அதில் போய் மீதி போயிடுறது, அதுக்கப்புறம் ஆட்டுக்காரை கொஞ்சத்துக்கு, மனைவியை கொஞ்சத்துக்கு, குழந்தைகளை கொஞ்சத்துக்கு அதில் பாதி போயிடுறது, அதுக்கு நடுவில் இன்றைக்கி உபகாரம் வந்தாலா இல்லையா அந்த டென்ஷனில் பாதி போயிடுறது, அதுக்கப்புறம் டாக்ஸ் கட்டுறேன், டெலிஃபோன் பில் கட்டுறேன் அதில் கொஞ்சம் போயிடுறதா, நமக்கு தேவையான சமயத்தில் மொபைல் ஃபோன் வேலை செய்யறது அதை எடுத்துட்டு ஓடு, ஐசியூக்கு போகிறோமோ இல்லையோ மொபைல் ஃபோன் எடுத்து கடைக்கு மட்டும் போயிடும், அப்புறம் அதுக்கு டாப்அப் பண்ணு, இப்படியே ஜென்மா போயிடுறது. இது என்ன பெருசாக சாதிச்சிட முடிகிறது, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அப்போ இந்த மனசு பகவானத்தை அப்படியே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, அவர் அழகாக அதை நடத்தி இப்படி வாழ்ந்துடும், இது கடந்து போகும் அப்படின்னு ஜெகத் மித்யா, இதில் எதுவுமே பர்மனன்ட் கிடையாது, உன்னுடைய துக்கமும் அப்படி பாருங்க. முதல்ல இந்த ஜெகத் மித்யான்ற வாழ்க்கையை வார்த்தையை இப்படியும் பார்த்து பழகிக்கோங்க, என்னுடைய துக்கம் மித்யை, என்னுடைய பிரச்சனை மித்யா, எனக்கு வந்திருக்க வியாதி மித்யா, என்னை சுற்றி எல்லாரும் இன்சல்ட் பண்ணுறாளே, அந்த அவமரியாதை பண்ணுறாளே அது மித்யா, எல்லாரும் என்னை கொண்டாடுறாளே அது மித்யா, எல்லாரும் என்னை வந்து பரிகாசம் பண்ணுறாளே அது மித்யா, இந்த சரீரம் அழகாக இருக்கின்றாலே இது மித்யா. இப்படி பாருங்கள், ஃபிலாசபிக்கல்ன்றது ப்ராக்டிக்கலி நல்லா பாசிபிளான விஷயங்களை தான் ஃபிலாசபின்னே சொல்கிறோம். அப்போ பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் எது வேணால் எப்படி வேணால் எந்த சமயத்தில் வேணாலும் நடக்கும், நீ தைரியமாக ஹேண்டில் பண்ணால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறது அப்படின்னா அந்த விஷயத்தில் ஸ்டபர்னாக இருந்தாலே போதும், நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக ஜெயிக்கிறதுனா கட்டி எடுத்து சண்டை போடுறதே இல்லை, மென்டலி ஸ்டேபிள். இந்த அன்ஸ்டேபிளாகவே இருக்கும், சில பேர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அன்ஸ்டேபிளாக இருக்காண்டோம், நம்ம வெளியில் அன்ஸ்டேபிளாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், எல்லாருமே ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்கும். இந்த பக்தி, நாமஜபம், சத்சங்கம், பாராயணம், உபவாசம் எல்லாமே நம்ம மென்டலி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சுலபமான உபாயங்கள். நல்லா ஞாபகம், மென்டலி ஸ்டேபிள். எப்படி நம்ம மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கும், தூக்கத்தில் மட்டும்தான் பகு ஸ்டேபிளாக இருக்கும், சன நேரம் கூட நெகட்டிவ் யோசனையே கிடையாது, ஒரு 0.1% கூட நெகட்டிவே இல்லாமல் நம்ம எப்போ இருக்கோம்னா நன்னா தூக்கத்தில் மட்டும்தான். அந்த பாசிட்டிவ் முழிச்சுட்டு இருக்கும்பொழுதும் இருக்கணுன்றதுக்காகத்தான் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எல்லாமே. அதுலேயும் பகவான் ராமனுடைய சரித்திரம் அத்தனை விசேஷம், எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், ரொம்ப வேண்டப்பட்டவாளே அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, நாளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம்ன்றது, ஆனால் அடுத்த நாள் காத்தையில் வனவாசம் போன்றது, அப்பாடா வனவாசம் முடிய போகிறது, நிம்மதியாக அயோத்தியாவில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிற சமயத்தில் ராவணன் வர்றது, சீதா மாதாவை தூக்கிட்டு போகிறது, இப்படி எல்லாம் பார்த்தோம்னா மனுஷாளுடைய வாழ்க்கையில் எந்த சமயத்தில் எது எப்படி நடக்கும்னு தெரியாதுன்னு ப்ராக்டிக்கலாக ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்கிறது. நன்னா ஞாபகம், மகாபாரதம் பாகவதம் கூட கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்காமல் இருக்குது, ஆனால் ராமாயணம் அவ்வளவு சிரேஷ்டமாக, இது இப்படித்தான் மனுஷ ஜென்மாவில் எது வேணால் எப்படி வேணால் நடக்கும், நீ திருடமாக இரு, நீ நம்பிக்கையோடு இரு, நீ ஸ்ரத்தையோடு இரு, நீ விசுவாசத்தோடு இரு, எல்லாம் மாறும். இதை சொல்கிறது இந்த ராமாயணம். அதுவும் ஸ்வயம் வேதசாரம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. பகவான் தான் ராமணாவரணம் அப்படின்னு சங்கல்பிச்சிருந்த உடனேயே வேதம் என்ன பண்ணித்தான், ராமணாவரார் அப்படின்னா நானும் ஏதான வரணமே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு வேதமே ராமாயணம்னு ஒரு அவதாரம் எடுத்தது அப்படின்னு சொல்ல, பரமபுருஷன் ராமனா வந்தான், பரமபுருஷனுடைய ஸ்வரூபமான வேதம் ராமாயணமா வந்தது அப்படின்னு பெரியவா சொல்றோம். அதுலேயும் அந்த ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள், அத்தனை விசேஷம், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ராமண சுத்தியே ஓடிந்துருக்கும். திருவனந்தபுரமும் ராமாயணமும் ஒன்று. திருவனந்தபுரத்துக்கு மாற்றி மாற்றி ஏதான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ராமாயணத்தில் ராமனுக்கு மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், பத்மநாபரும் ராமனும் ஒன்று, ராமண சுத்தியே தான் எல்லாம் ஓடிட்டுருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் திருவனந்தபுரத்தில் அடுத்த நாள் காலத்தில் பேப்பரை திறந்தா, இன்னைக்கு அமிஸ்கூரி வந்தாரா, டோர் ஓப்பன் பண்ணாளா, மேஜிஸ்ட்ரேட் வந்தாளா, வெள்ள வைக்க போகிறாளா, ஆக மொத்தத்தில் பாருங்கள் ராமாயணமும் திருவனந்தபுரம் மகாத்மியமும் பத்மநாபனும் ராமனும் ஒன்று, ஷூ வாங்கிட்டே இருக்கு, எல்லாம் சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கு. அவர் என்னமோ ஜாலியாக தான் இருக்கார், சம்மந்தப்பட்டவர் என்னமோ சௌக்கியமாக டென்ஷன் இல்லாமல் இருக்கார், சுற்றி இருக்கவாள்லாம் டென்ஷன் ஆகும், ராமாயணத்தை பாருங்கள் ராமன் ஜாலியாக இருக்கார், சுற்றி இருக்கவாயெல்லாம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கார், சுற்றி இருக்க அத்தான பேரும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம், ராமன் பாட்டுக்கு தேனேன்னு இருக்கார். அந்த ராமாயணம் படித்தாலும் ராமாயணம் கேட்டாலும் ராமஸ்மரணை பண்ணாலும் சுலபமாக ஒரு ராமபக்தி வந்துடும். அந்த ராமனின் நாமத்துக்கே அத்தனை மரியாதை உண்டு, அத்தனை பலம் உண்டு. அதனால தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லும் பொழுது கூட ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு, ராமா ராமா ராமான் மூணு தடவை ராமநாமத்தை சொல்லியாச்சுன்னா அது சஹஸ்ரநாமத்துக்கு சமானம் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார். அப்போ அந்த ராமநாமத்தை ஜபிச்சா சிரேஷ்டம். ஆனால் எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா ராமபக்தாவளை போலே ஜபிக்கணும். எப்படிப்பட்ட ராமபக்தா அப்படின்னா நிறைய ராமபக்தா உண்டு, விதவிதமான ராமபக்தா. ஏன் ராமாயணம் சொல்லப்படாதா அப்படின்னா ராமாயணம் எல்லாருக்குமே தெரியுமே, யாருக்கு ராமாயணம் தெரியாது சொல்லுங்க. கார்ட்டூன் வரைக்கும் வந்தாச்சு ராமச்சந்திரமூர்த்தி, கார்ட்டூன் வரைக்கும் வந்தாச்சு, குழந்தைகளுக்கெல்லாம் கலரிங் புக்கிலலாம் ராமன் வந்தாச்சு, நாஸ்திகன் வரைக்கும் ராமாயணத்தை பேசியாச்சு. ஆனால் அந்த ராமாயணத்தை எப்படி அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியலை. ராமனுடைய பக்தாளுடைய சரித்திரம் கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்போ ராமன் சத்தியம் அப்படின்னு ஒரு புத்தி வரும். அப்போ அந்த ராமாயணத்தை நாம் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு தெரியும். ஒரு விஷயத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா ருச்சி வந்து கொடுத்தனா அப்புறம் விடமாட்டோம், அனுபவிச்சுட்டே இருப்போம். அவ்வளவு சிரேஷ்டம். அதனால தான் 9 நாளும் 9 விதமான ராமா பக்தர்களை பற்றி தான் அனுபவிக்க போகிறோம். இன்னைக்கு முதல் நாள் குலசேகர ஆழ்வார். உஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரே தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலற்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஜெய் போலோ ஸ்ரீ குலசேகராழ்வார் கீ ஜெய். குலசேகர ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். ஏன் முதல் நாள் குலசேகர ஆழ்வார் அப்படின்னா நான் உடனே வைஷ்ணவன் ஐயங்கார் அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கப்படாது. நான் வைஷ்ணவன் ஐயங்கார் ரெண்டாம் பட்சம் இருக்கட்டும். கேரளாவுக்குன்னு ஒரே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். தமிழ் மற்ற 11 ஆழ்வார்களும் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டான். எக்ஸ்க்ளூசிவ் ஆழ்வார் அப்படின்னா கேரளாவுக்கு அப்படின்னா குலசேகர ஆழ்வார். அதுவும் கேரளாவில் இருக்கிறவா குலசேகர ஆழ்வாரை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுட்டே ஆகும். அதுலேயும் திருவனந்தபுரத்தில் இருக்கவா தெரிஞ்சுட்டே ஆகும். ஏன்னா குலசேகர ஆழ்வாருடைய வம்சத்தில் வந்தவா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் ராஜவம்சத்தார். நன்னா ஞாபகம், திருவிதாங்கூர் ராஜவம்சம் இருக்கிறதுனால தான் நமக்கு அனந்த பத்மநாப சுவாமி கிடைச்சா. திருவிதாங்கூர் ராஜவம்சத்தினால தான் இன்றைக்கி 1,00,000 கோடி ரூபா பத்மநாபனுக்கு இருக்கு. அதனால் ரொம்ப விசேஷமானவர் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். பகவான் ஒவ்வொரு ஆழ்வார்களாக பூமியில் சிறப்பிக்க வச்சுருக்கான். பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், தேய் ஆழ்வார். ஆழ்வார் அப்படின்னா பக்தியில ஆழ்ந்த பக்தி உடையவர்கள், பக்தியில ஆழங்கால் பட்டவர்கள். அதோட டெப்த்தை பார்த்துட்டாலும் பக்தியில எவ்வளவு ஆழம் உண்டோ அந்த டெப்த்தை போய் அனுபவிச்சுட்டாலும், இந்த முத்து எடுக்கிறதுன்னா கடலுக்குள்ள கீழே போய் நடுக்கடல்ல கீழே இறங்கி போய் எடுப்பான். நம்ம எல்லாம் கடல்ல அலையோரத்தை விளையாடுறான். எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரத்துக்காரா கொஞ்சம் டீப் சீ போகிறதுன்னா பத்மநாபரோட ஆராட்டும் பொழுதுதான் அதுவாக தண்ணியா ஜாஸ்தி வந்து மேல அடிச்சாதான் டீப் சி. அப்பா இந்த வாட்டி ரொம்ப பெருசு அலை அப்படின்னு அப்பயும் எதை பார்த்தாலும் அதே அளவு தான் வருது. அந்த சமயத்தெல்லாம் அந்த பக்கம் போகிறது கூட கிடையாது சங்கமுகம்க்கு. அந்த மாதிரி இல்லாம பக்தியில அந்த டெப்த்தை போய் பார்த்து பகவானுடைய பலவிதமான அனுபவங்கள் அனுபவிக்கிறார். அதனாலதான் அவர்களுக்கு ஆழ்வார்கள் அப்படின்னு பேர். ஏன்னா பக்தின்னு பார்த்தோம்னா வாத்சல்ய பக்தி, தாசிய பக்தி, சக்கிய பக்தி, காந்தா பக்தி, துவேஷ பக்தி, பயபக்தி நிறைய உண்டு. பேத பக்தி, அபேத பக்தி அப்படின்னு அந்த பக்தியுடைய அத்தனை விதமான பரிமாணங்களையும் ஒரு ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு இடத்துல அனுபவிக்கிறாராம். அதனாலேயே ஆழ்வார்கள் அப்படின்னு அவளுக்கு பெயர். அதுல பகவான் பார்த்தான் ஒவ்வொருத்தரையும் அவதாரம் பண்ண வைக்கிறான். தன்னுடைய பாஞ்சஜன்யம்ன்ற சங்கம் வருது. பகவானுடைய ஆச்சரியமான தாயார் அவளே பூமி பிராட்டியே ஆண்டாளா வரா. இப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கா. விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனர் தான் சுவாமி நம்மாழ்வாரா வரா. இப்படி ஒவ்வொருத்தரா கருடாழ்வார் தான் பெரியாழ்வாரா வரா. இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது பகவான் பார்த்தான் எந்த ஆழ்வாரும் ஒரு பெரிய ஒரு ராஜாதிராசனா இருந்துண்டு பக்தி பண்ற மாதிரி இல்லை. சாதாரணமாக பக்தி அப்படின்னா கஷ்டப்படுறவா, அவள் பண்ணுறது தான் பக்தி. நம்ம ஒரு மைண்டுக்கு செட்டப்புக்கே வந்துட்டோம். கஷ்டப்பட்டா பக்தி வரும். யாராவது கோவில் போகிறோம், அவள் கஷ்டப்பட்டுருக்கா கோவில் போகிறான். நம்மளே எதுக்கு கோவில் போகிறோம்னா சுவாமி அனுபவிக்கிறது யாராவது சொல்லுவோமா? பிரார்த்தனை நடக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லாட்டி கிரீன் கார்டு கிடைக்கணும், வீசா கிடைக்கணும், உடம்பே முடியலை, இவ்வளோ லிஸ்ட்டு சொல்லுவோம். கடைசி வரைக்கும் சுவாமி அனுபவிக்க போகிறேன்னு சொல்லவே மாட்டான். முதல்ல சொல்ல வேண்டியது சுவாமி அனுபவிக்க தானே போகிறோம். கல்யாணத்துக்கு எதுக்கு போகிறோம் கேட்டா அறிவு இருக்கா? கல்யாணத்துக்கு எதுக்கு போவோம்? கல்யாணம் பார்க்க தான் போவோம் அப்படின்னு. கோவிலுக்கு போனால் மட்டும் எல்லா காரணமும் சொல்லணும். சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம் சுவாமியுடைய அனுகிரகத்தை வாங்கிக்க போகிறேன், சுவாமியை அனுபவிக்க போகிறேன். அதுதானே பிரஹலாதனை பார்த்து எதுக்கடா பக்தி பண்ணுறேன் அப்படின்னா பகவான் அனுபவிக்கிறதுக்காக பக்தி பண்ணுறேன், அவ்வளோ. அதுக்கு மேலே ஒரு பதிலே கிடையாது பிரஹலாதன் இடத்துல. அந்த மாதிரி சுவாமி பார்த்தா ஒவ்வொருத்தரையும் அப்படி பக்தி பண்ண வச்சுருக்கா. இப்போ பகவான் பார்த்தா நல்ல ஒரு ராஜாதி ராஜனாக இருக்கணும். இந்த மல்டி மில்லியனர் அப்படியே பான் வித் சில்வர் ஸ்பூன், இல்லை பான் வித் கோல்டன் ஸ்பூன் மாதிரி ஒருத்தனை படைக்கணும். அப்போ அவன் பக்தி பண்ணுறதை பார்த்து ஜனங்களுக்கு புரியும். ஏன்னா பக்தி இந்தந்த விஷயங்கள் இவ்வளவு ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டோம். லேடிஸ்னா இப்படித்தான், புருஷன்னா இப்படித்தான், குழந்தைகள்னா இப்படித்தான், எல்லாமே ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டோம். பக்தி எல்லாத்தையும் உடச்சேரி. அப்போ சுவாமி சங்கல்பம் பண்ணார், இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கார் பகவான். வைகுண்டத்தில் உட்காந்து ஸ்ரீமன் நாராயணன் ஜம்மனு ஆதிசேஷனுடைய ஆசனத்தில் உட்காந்துட்டு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இந்த மூன்று தேவிமார்களோட தான் சுவாமி உட்காந்துருப்பார் வைகுண்டத்தில். அழகா ஸ்ரீ வைகுண்டத்தில் உட்காந்துட்டு சுவாமி யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும்போது தன் கழுத்தில் இருக்கிற கௌஸ்துபமணி ரொம்ப விசேஷமானது. பகவானுடைய கௌஸ்துபமணி திருப்பார்கடலை ஷீராப்தியை கடையும் பொழுது கிடச்ச மணி அது கௌஸ்துபமணி. கௌஸ்துபமணியுடைய வேதாந்த தத்துவம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா. எந்த ஆத்மா பகவானிடத்துல தன்னை சமர்ப்பிச்சுடுத்தோ அந்த ஆத்மாவை பகவான் மணியா பண்ணி தன் கழுத்துல போட்டுக்கிறான். எப்படி நம்மெல்லாம் ஒரு டாலர் போட்டுக்கணும் இல்லையா? பத்மநாப சுவாமி டாலர், வெங்கடேசநாதனுடைய டாலர், ஆளிலே கிருஷ்ணன் டாலர், இல்லாட்டி குருவாயூரப்பன் டாலர், அந்த மாதிரிலாம் டாலர் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஜீவன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி தன்னிடத்துல பூரண சரணாகதி பண்ணி தனக்காகவே இருப்போ அந்த ஜீவனை பகவான் கௌஸ்துபமணியாக்கி தன் கழுத்தில் போட்டுக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறோம். நம்ம எல்லாம் பெருமாளுக்கு தான் நிறைய விதவிதமான மாலையெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி நம்மளும் ஒரு ரத்னமாக மாறி அந்த கௌஸ்துப ரத்னம் போல சுவாமியோட கழுத்தை அலங்காரம் பண்ணும். இப்போ பகவான் அந்த கௌஸ்துபமணி அப்படி தடவிண்டு ஜோரா அப்படி யோசிக்கிறார். இப்போ யோசிக்கும்போது பகவான் பார்த்தா அந்த கௌஸ்துபமணியை சிருஷ்டிச்சுடுவோம் பூமியில். ஏன்னா பகவான் நெஞ்சோட நெஞ்சு உரசின்னு இருக்கிறதுனால பகவானுடைய ஹிருதயம் என்னன்னு அதுக்கு தெரியுமா? அதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுமா? நம்ம நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, நம்ம தோல் இருக்கு பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவ். ராத்திரி ஒரு கொசு கடிச்சா கூட நமக்கு தெரியும் இப்படி தட்டி விடுறோம். இல்லாட்டி குழந்தைகள் நல்லா தெரியும், நம்மளை விட குழந்தைகள் ரொம்ப அழகாக கவனிப்பாங்க. ராத்திரி குழந்தைகள் டெய்லி ஏதாவது ஒரு போர்வையை போத்தும், அதுக்கு ருட்டீனா. என்னைக்காவது ஒரு நாள் போர்வையை மாற்றிட்டோம்னா எனக்கு இது வேண்டாம்னு ஒரு தள்ளுதல். அவ்வளவு தூரம் ரொம்ப சென்சிட்டிவ். அந்த மாதிரி இந்த கௌஸ்துபமணி சுவாமியுடைய நெஞ்சியே உரசின் இருக்கிறதுனால அவருடைய ஹிருதயம் என்னன்னு இதுக்கு நன்னா தெரியுமா? இப்போ பகவான் பார்த்தான் இந்த கௌஸ்துபத்தையே பூமியில ஒரு மனுஷனா சிருஷ்டிச்சுடுவோம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணார். அந்த கௌஸ்துபம் ஆச்சரியமா மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம் கரெக்டா ராமனுடைய நட்சத்திரத்திலேயே சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஜோரா திருவஞ்சிக்களம் கேரளாவில் இருக்கு இல்லையா, இந்த திருவஞ்சிக்களம்ன்ற இடத்துல ஜோரா இந்த சேர குளத்தில் சேர அந்த வம்சத்தில் அழகா ஒரு ஆண் குழந்தையா பிறந்துடுத்து. அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா எங்கள் குலத்துக்கு இவன்தான் சேகரன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி குலசேகரன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டார். அழகா அந்த குலசேகரனுக்கு என்னென்ன காலங்களில் எதெல்லாம் சொல்லி வளர்க்கணுமோ அதையெல்லாம் சொல்லி வளர்க்கிறோம். அந்த குழந்தையுடைய மழலை முதற்கொண்டு எல்லாத்தையும் நன்னா அனுபவிக்கிறோம்னா இந்த குழந்தைகள் கள்ளம் கபடமில்லாமல் விஷயங்கள் பேசும். ஹதயத்தில் என்ன நினைக்கிறதோ அப்படியே ப்ரெசன்ட் பண்ணக்கூட தைரியம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் உண்டு, நமக்கு அந்த தைரியம் கிடையாது. அடுத்தவா என்ன நினச்சிப்பா, தப்பாக நினச்சுட்டானா என்ன பண்ணுறது, நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்போம். இதில் என்ன கஷ்டம்னா குழந்தைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாதிரியே மாற்றிட்டு இருக்கோம். நம்ம இப்படி பேசப்படாத தப்பு நிறைய சொல்லி சொல்லி அதனுடைய ஸ்வபாவத்தை மாற்றி அதுவும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. பேசலாமா கூடாதா, சொன்னால் தப்பா சரியா, இப்போ அப்பா கோச்சிப்பாரா கோச்சிக்க மாட்டாளா, அம்மா இதுக்கு சண்டை போடுவாளா திட்டுவாளா, தெரிய மாட்டேங்கிறது. நம்ம எப்படி கன்ஃபியூஸ் ஆகிருக்கோமோ அதே கன்ஃபியூஷனை அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடும். உமாச்சி கண்ணை குத்துவோம், கண்ணை முக அவ்வளோ நம்ம தாத்தா நம்ம சொன்னாளா, நம்ம அதுக்கு சொல்கிறோமா, அது அதோட தாத்தாக்கு பேரன் வரைக்கும் சொல்லிவிடும், உமாச்சி கண்ணை குத்து, உமாச்சி கண்ணை குத்து, உமாச்சி கண்ணை குத்தும், உமாச்சி கிருபை பண்ணணும் அல்லவா சொல்லி கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் குழந்தைகள் நமக்கு எதுவும் கிடைக்கணும்னா உமாச்சி மேலே பழியை போட்டு அதை கொண்டு குழந்தைகளை பயமுறுத்துறதுக்கு காட் லவ்விங் தான் போதும். சாதாரணமாக ஜாதகத்தில் காட் லவ்விங்னு போகணும், எல்லாரும் தைரியமாக போகிற ஒரு விஷயம் காட் ஃபியரிங், காட் ஃபியரிங், காட் ஃபியரிங் நம்பவே நம்பாதீங்க. யாராவது காட் ஃபியரிங் போட்டால் நம்பப்படாது, அப்படின்னா தப்பு பண்ணுறான்னு அர்த்தம். தப்பு பண்ணுறதா காட் ஃபியரிங், கம்சன் பயந்தானா தப்புகள்லாம் பண்ணால் பயந்தான், சிசுபாலன் பயந்தானா மகாபாதகம் பண்ணால் அதனால் பயந்தான், ராவணன் பயந்தான், மாரீசன் பயந்தான், ஏண்டானா காட் ஃபியரிங் பண்ணதெல்லாம் அக்கிரமம். அப்போ தானாகவே பகவான் தண்டிச்சிருவான்னு பயம் எப்போ வரும், தப்பு பண்ணால் தானே வரும். காட் லவ்விங் எப்போ வரும், நிஜமாகவே பகவான் மேலே பிரீத்தி இருந்தால் தான் காட் லவ்விங் வரும். காட் லவ்விங் சொல்லணும்னா கோபிகைகள் இவ்வளோ தான் சொன்னோம், பூந்தானம் இவ்வளோ காட் லவ்விங், இவ்வளோ காட் ஃபியரிங்கே கிடையாது. இப்போ பகவானிடத்துல அந்த பிரீத்தி வரணும். இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லித்தரா, க்ஷத்ரியன் வேறு அந்தந்த காலத்தில் என்னென்ன உண்டோ அந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணி வளர்த்துட்டு வரா, க்ஷத்ரிய தர்மத்தெல்லாம் கற்றுக்கிறது. ஜோரா பெருசாயாச்சு, அப்பா பார்த்தா ராஜ்ய பரிபாலனத்தையும் ஒப்படைச்சாச்சு. குலசேகரன் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறார், நல்ல க்ஷத்ரியன், நல்ல வீரம், எல்லாரும் பயப்படுறா, சோழ ராஜ்யம் பாண்டிய ராஜ்யம் எல்லாம் கூட நடுங்கிறது, எல்லாம் சௌக்கியமாக அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் எதுவாக இருந்தாலும் திகட்ட ஆரம்பிச்சிடும். ஜெகத் நித்யா ரொம்ப அழகான வார்த்தை, எந்த ஒரு விஷயமே பர்மனண்ட்டாக எப்பொழுதுமே சந்தோஷம் கொடுக்கும்னு கேரண்டி கிடையாது. நன்னா ஞாபகம், நமக்கே ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிச்சதுன்னா கூட ஒரு ஸ்டேஜில் இது வேண்டான்னு தோணிடும், இல்லாட்டி டாக்டர் சொல்லிடுவார் டயபெட்டிக் கொஞ்சம் நாக்கு அடக்குங்கோ அப்படின்னு. ஆனால் அப்புறம் ஆசை இருந்தாலும் உடம்புல ஒரு பயம் வந்துடும், ஏதோ ஒரு கண்ட்ரோல் உண்டு, சாச்சுரேஷன் பாயிண்ட் எல்லா விஷயத்துக்கும் உண்டு. பக்தியை தவிர பக்திக்கு மட்டும்தான் சாச்சுரேஷன் பாயிண்ட்டே கிடையாது, எவ்வளோ வேணால் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே வேண்டான்னு தோண்டிவிடும். ஆட்டுக்காரராக இருந்தாலும் சரி, ஆட்டுக்காரியாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்தியாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்து பார்த்து 40 கடை ஏறி இறங்கி வாங்கின எல்சிடி டிவியாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லைக்கு மேலே வேண்டான்னு தோணி போயிடும். நல்லா தலை வலிக்கிற ரெண்டு பக்கம் டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஃபஸ்ட் கிளாஸாக டிவியை வச்சு நல்லா ஹோம் தியேட்டர்லாம் வச்சு இந்த சவுண்ட் பாக்ஸ் போட்டு பாட்டு கேட்க யாருக்காவது பிடிக்கும்னு சொல்லுங்க, சத்தியமாக பிடிக்காது, அதை ஆஃப் பண்ணி தொலைங்கோலம் விசிறை வாங்குறதுன்னு கடகடையாக பார்த்து. நியூ டெக்னாலஜி இப்போதான் ரீசெண்டாக வந்திருக்கு, இல்லை இம்போர்ட்டட் டிவிலாம் வேறு வாங்கி வச்சுருக்கோம் அந்த ஸ்பீக்கரை வச்சு. ஆனால் நமக்கு மனசில் ஒரு கஷ்டமோ சரீரத்தில் ஒரு வியாதியோ இருந்தால் அதே டிவியோ அதே சவுண்ட் பாக்ஸோ இல்லாட்டி அதே ஆட்டுக்காரரோ மனைவியோ குழந்தைகளோ சத்தியமாக சுகம் கொடுக்கறது இல்லை. துக்கமே கொடுக்காத ஒன்று தெய்வம் ஒன்று தான். கோவிலுக்கு வந்தாலும் துக்கம் கொடுக்காது, கோவிலுக்கு வரலைனாலும் துக்கம் கொடுக்காது. நம்ம அப்படி இருக்க முடியுமா? பக்கத்தாத மனுஷாலும் அன்றைக்கி ஒரு 10 நாள் பார்க்காம பேசாமல் சிரிக்காமல் இருந்துருக்கோம், உங்கள் மனோதைரியத்தை நான் பாராட்டுவேன். சத்தியமாக முடியாது, சத்தியமாக முடியாது. ஒரு ஆத்திர அவசரத்துக்காவது வேணுமே சௌக்கியமா அப்படின்னு கேட்டுது, ஏன்னா ஒரு சாதி கொடுக்கறது வேணுமே எங்கேயா வெளில போகிறோம் அப்படின்னு. பகவான் இடத்துல அப்படிலாம் கிடையாது, 10 நாள் 14 கோவில் போகலன்னா கூட 4 நாள் கோவில் விடமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டான். கேரண்டியாக அப்போ வேணால் போய்க்கலாம், நினச்சா போகலாம், போகலைனாலும் அவர் கிருபை பண்ணுவார், கருணா சாகர். அப்போ எந்த ஒரு விஷயமுமே ஒரு எல்லைக்கு மேலே நமக்கு சுகம் தரக்கூடியது இல்லை. நிச்சயம் அப்போ நானே பேசுகிறேன்னா 8:30 குள்ளே முடித்தேன்னா மரியாதையாக உட்காந்துட்டு இருப்பேன், எட்டு ஐம்பது தாண்டி எடுத்தா ஒரு ரெண்டு பேர் டைம் பார்ப்பான், அப்படி தலையாட்டுவா, டக்குன்னு ரெண்டு பேர் போவே. ஒன்பது ஆசா ஒரு பத்து பேர் காணாம போவே. ஒன்பது முக்கால் ஆயிடுச்சா முக்காவாசி பேர் காணாமல் போயிடுவோம். ஏதோ என் சிஷியான்னு இருந்தால் பயம், என் வாய்க்கு பயந்து உட்காந்து கொடுப்பான். அவளுக்கும் டைமாக இருந்தால் கிளம்பி போயிடுவோம், கடைசியில் மைக் செட்டுக்காக உட்காந்து பாரு எப்படா அப்போ ஆஃபர்னா அப்படின்னு. அவ்வளோதான், எந்த ஒரு விஷயமுமே ஒரு எல்லைக்கு. அதனால தான் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகத்தை முடிச்சுட்டான், பாகவதம் 18,000 ஸ்லோகத்தை முடிச்சுட்டான், சத்தாகம் நவாகம் எல்லாத்தையுமே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு வச்சுருக்கானா, ஒரு எல்லைக்கு மேலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காரு. வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் வியாதி துவந்தம்னு சொல்லுவோம், இரட்டைகள் இது எல்லாமே உண்டு. பகல் ராத்திரி மானம் அவமரியாதை லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் பலஹீனம் ஆரோக்கியம் எல்லாமே உண்டு. இது இல்லாத ஒரு இடம் பரமபதமாகிய வைகுண்டம். இது இங்கே எல்லா இடத்துலையும் இது இருக்கும். இது இப்படித்தான் உணர்ந்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் ரியலைசேஷன். இவ்வளோதான், இது இப்படித்தான், இதுக்கு மேலே இல்லை ஒன்றும் இல்லைன்னு புத்தியில் உரைக்கிறதுக்கு பாருங்க பெரிய கஷ்டம் அதுதான். அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் எந்த ஒரு விஷயமுமே தகட்டி போடு, ஆமாம் போ, என்ன பெருசா, எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே ஒரு விஷயத்த ஒரு பிடிப்பு வராது. அந்த மாதிரி ஒரு தடவை குலசேகரனுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு வந்துடுச்சு, என்னமோ ஒரு விரக்தி. இந்த காலத்தை அந்த மாதிரி வந்துடுத்துனா டிப்ரெஷன் சொல்லி டாக்டர் டேஷன் போயிடுவாங்க. அவன் நன்னா இருந்தால் எதை பார்த்தாலும் வெறுக்கிறான், எவ்வளோ பக்குவப்பட்ட நல்லா தெரியுமா, அந்த பக்குவம் வரணும்னு தான் இவ்வளோ கதையே சொல்கிறோம். அப்படி யாருக்கா பக்குவம் வந்துருக்கா, பாவம் கொஞ்ச நாள் அவர் சரியாகவே இல்லை, ஆத்துக்காட்டு நன்னா பேசுறதில்ல, டிவியே பார்க்க மாட்டேங்கிறார், வெளில போகவே மாட்டேங்கிறார், சாப்பாடு போட்டால் மண்ணு மாதிரி சாப்பிட்றார், சாம்பார் நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார், ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் ஜடப்படுற மாதிரி ஆயிட்டோம். அது ஆக்கிறதுக்கே எவ்வளோ பாடுபட்டு இருக்கோம், ஜடப்படுற மாதிரி ஆயிட்டாருன்னா பாவம் அவருக்கு டிப்ரெஷன்னு சொல்லி மருந்தை கொடுத்து மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னுறான். குலசேகரனுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்தோம், என்ன வயசு இது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கு மேலே என்னமே இல்லையே, என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குன்னு தேடி தாடி பார்த்து வெறுத்து போயிட்டார். விவேகானந்தர் எப்படி ஆகிறார், அதனால தான் நாஸ்திகவாதி ஆகிறார், அதனால தான் ஆஸ்திகவாதியாகவும் ஆகிறார். அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணணும் அத்தனை பேருமே ஒரு ஸ்டேஜில். 88 வயசில் அசாமிலன் ரீச் பண்ணாமல் பார்த்தாளா, போதுண்டாப்பா எல்லாம் போதும் போ அப்படின்னு நாராயணான்னு பிடிச்சுட்டான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்து கொடுத்தான், சின்ன வயசுலேயே வந்து கொடுத்து. கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் இருக்கா, மனைவி இருக்கா, நல்ல ராஜ்யம், ஒரு குறை இல்லை, விரோதிகள்லாம் அவர் பேரை கேட்டாலே பயப்படுறா, நல்ல வேலைக்காரா, ஃபஸ்ட் கிளாஸ் மாதம் நல்ல மழை பெய்யறது, ஒன்றுத்துக்கும் குறவில்லை, எல்லாம் ஃபுல்ஃபில்டு, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக செட்டில் ஆயாச்சு. பர்ஃபெக்டாக செட்டில் ஆனோடனே எல்லாம் போர் அடிச்சு போயிடுச்சு, இவ்வளோதானா அப்படின்னு ஒரு போர் அடிச்சு போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சரி பகவான் தான் கதி அப்படின்னு தோணி போயிடுத்து, பகவானை இறுக்கி பிடிச்சுண்டு கதற ஆரம்பிச்சு விட்டார். எனக்கு என்னன்னு தெரியலே, என் மனசில் சமாதானம் இல்லைப்பா, ஒன்றை தவிர என் ஹதயம் புரிஞ்சு எனக்கு சமாதானம் யாரும் கொடுக்க முடியாது. அதுக்காரி என்ன என்னன்னு 10 தடவை கேட்பா, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, இவர் எப்பவுமே இப்படி தான் சொல்லிட்டு போயிடுவான். அப்பா கேட்பா, குழந்தைகள் கேட்பா, ஒரு எல்லைக்கு மேலே யாரும் அவர் என்னமோ மறைக்கிறாருடுவா, நமக்கே சொல்லதில்லை என்ன ஃபீல் பண்ணுறோம், மனசுக்குள்ள என்ன குழப்பம் என்ன பயம்னு வார்த்தைகளால் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கவும் முடியலை, கேட்குற பொறுமையும் அவளுக்கு இல்லை, ரெண்டும் இருக்கே. கேட்டால் அவளுக்கு ஒரு பயம் வந்துடும், அது அதை விட கஷ்டம், அவளே ஒரு பயத்தில் ஓடிட்டுருக்கா ஏதோ, எல்லாரும் நல்ல பயத்தை மறைச்சுண்டு ஃபஸ்ட் கிளாஸாக தைரியம் மாதிரி நடிக்க கற்றுனுட்டோம், ரொம்ப குழம்பி இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ண கற்றுனுட்டோம், உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தா குழப்பமாகவே இருக்கு, ஆனால் வெளியில் நின்னா வேஷம் போட தெரிஞ்சிருக்கோம். குலசேகரர் தாத்தா சுவாமி இடத்துல சரணாகதி பண்ணிட்டார், எனக்கு தெரியலை எனக்கு புரியலை எனக்கு வழிகாட்டு. ஏன்னா சுவாமி மட்டும்தான் உள்ளேருந்து வழிகாட்ட முடியும், அந்தரியாமி உள்ளேருந்து அவருக்கு மட்டும்தான் எக்ஸாக்ட் ஃபீல் பண்ண முடியும், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றத கரெக்டாக அந்த வேதன்ட்டு சுவாமிக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்கும் நம்ம புரிய வைக்கவே முடியாது. சுவாமிக்கு அப்புறம் குருவுக்கு புரியும், மற்ற யாருக்கும் இந்த வேவ்லேருந்து புரியவே புரியாது. கதர்றார் பிரபோ ரக்ஷமாம் சரணாகதம்னு கதர்றார், திரௌபதி கத்தினா மாதிரி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், நிஜமாவே ஒன்றுமே புரியலையா ஒன்றுமே தெளியலையா ஒரே குழப்பமாக இருக்கா, பகவான் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிடுங்க. பகவான் அதானே சொன்னான், சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ரொம்ப அழகாக தெளிவாக ராமன் சொல்கிறார், சக்ருதேவ பிரசன்னாய தவாஸ் நீதீசை ஆசதே. ஒரே ஒரு தடவை நான் உன்னை சேர்ந்தவன் ராமா, என்ன ரட்சிக்கணும்னு நீ காலில் விழுந்துட்டா போதும். அபயம் சர்வபூதேபியோ, என்னெல்லாம் உண்டோ உனக்கு எதெல்லாம் பயம் கொடுக்குமோ, நமக்கு சரீர வியாதி பயம் இருக்கு, சம்சார சாகர பயம் இருக்கு, ஸ்டேட்டஸ் பயம் இருக்கு, பாவ புண்ணிய பயம் இருக்கு, அந்திம கால பயம் இருக்கு, மோட்சம் கிடைக்குமான்னு பயம் இருக்கு, பண்ண பாவங்களை பத்தி பயம் இருக்கு, எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கு, நிறைய பயம் இருக்கு. இது எல்லா பயத்தையும் நாசம் பண்ணக்கூடிய சக்தி சுவாமி கொண்டு. பகவான் சொல்றான், இத்தனையும் நான் நாசம் பண்றேன், நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, என் காலில் விழு, என் காலில் விழுந்துரு. சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ. நீ அது இதுன்னு சொல்லி மனசை போட்டு அலட்டிக்காக, சிம்பிளா காலில் விழுந்து சரணாகதி பண்ணிடு, நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட வேலை அப்படின்னு சுவாமி தெளிவா சொல்றார். குலசேகரர் சுவாமியுடைய திருவடிகளில் விழுந்து பிரபோ ரட்சிக்கணும்னு கதறார். எப்படி பத்மநாபர் கோவிலில் போனால் பத்மநாபா ரட்சிக்கணும், ரொம்ப அழகான வார்த்தை தெரியுமா, இந்த ரக்ஷமாம் அப்படின்னுட்டோம்னாலே எல்லா விதத்திலையும் ரக்ஷ, ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் ரக்ஷ, இந்த ஒரு ஜென்மா இல்லை, எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் ரக்ஷ கொடுத்துருவாராம் சுவாமி. அந்த மாதிரி குலசேகரர் கதறார், ஹே பிரபோ, ஹே நாராயணா, ஹே முகுந்தா, ஹே மாதவா, ஹே கேசவா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, மனசுல சமாதானம் இல்லை, சாந்தி இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனாலும் திருப்தி இல்லை. அது ஒன்று இருக்குல்ல, எல்லாம் இருக்கு, நமக்கு என்ன குறைச்சல், ஏசி இல்லையா, ஃப்ரிட்ஜ் இல்லையா, வீடு இல்லையா, பேங்க் பேலன்ஸ் இல்லையா, சொந்தக்காரா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, லோகத்தில் ஸ்டேட்டஸ் இல்லையா, என்ன இல்லை சொல்லுங்க, பரம சௌக்கியமாக இருக்கும் சரீரம், நல்லா தானே இருக்கு, எத்தனையோ பேர் கண் கை கால் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் கொடுத்துருக்கா, எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மா தெரியாமல் அனாதையாக இருக்கா, எத்தனையோ பேர் குழந்தைகள் கொண்டு போய் விருத்தாசிரமத்தில் விட்டுருக்கா, இதுக்கெல்லாம் நடுவிலையும் நம்ம சௌக்கியமாக தான் இருக்கும், எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கா. இப்போ ஈராக்லாம் என்ன ஆக போகிறதே தெரியாதளவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, எப்போ பாம்பு போடுவான்ட்டு இல்லை, பாலஸ்தீன் இஸ்ரேலெல்லாம் பார்த்தோன்னா என்னென்னமோ ஆகிட்டு இருக்கு, நம்ம காஷ்மீரில் எடுத்துக்கோங்க, எத்தனையோ தான் பிரச்சனை, இதுக்கு நடுவிலையும் நம்ம சௌக்கியமாக இருக்கோம்னா பகவத்கிருப்பை. ஆனாலும் என்னமோ ஒரு சமாதானம் இல்லை, என்னமோ ஒரு சாந்தி இல்லை, என்னமோ ஒரு திருப்தி இல்லை, என்னன்னு சொல்லவும் தெரியலை, அதான் கஷ்டம். ஏன்னா வேற வியாசருக்கே தெரியலையே, இன்னமும் மனசில் சமாதானம் இல்லையே. மகாபாரதம் எழுதிட்டேனே, 18 புறா எல்லாம் பண்ணியாச்சு, வேதத்தையும் நாளா பிரிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணா திருப்தியாவேன்னு அவருக்கே தெரியலன்னா அல்ப மனுஷன் நமக்கு என்ன தெரியும். யாரா இருந்தாலும் சுலபமான உபாயம் சரணாகதி, எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, எனக்கு புரியல, என்ன காப்பாத்து ரக்ஷமா. இந்த காலத்து குழந்தைகள் எப்படி டீல் பண்ண நமக்கு தெரியறதா, இது கொஞ்சினா மிஞ்சறதுகள், திட்டினா கோச்சிக்கிறதுகள், ரொம்ப கோச்சினா வீட்டு விட்டு ஓடி போயிடுறதுகள், திட்டவும் முடியல, கோச்சிக்கவும் முடியல, கொஞ்சமும் முடியல, ஒன்றும் புரியல, எப்படி ஓடிட்டு இருக்கோம், இப்படி 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 ஏதோ சமாளிச்சு ஓடிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. சுவாமி இடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா கரெக்டா சொல்யூஷன் கிடைச்சு, நல்லா ஞாபகம். ஏன்னா நம்மளுடைய பிராரப்த கர்மா, நம்மளுடைய மைண்ட் ஸ்டேட்டஸ், நம்மளுடைய பூர்வ ஜென்ம விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்முடைய பலம் பலகீனம் அத்தனையும் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமி மட்டும்தான். ஒரு நல்ல டாக்டர்னு சொல்கிறோம், கரெக்டாக பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணுவாங்க, இந்த டயக்னோஸ் தான் முக்கியம், எவ்வளோ பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணுறாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை அழகாக எம்ஆர்ஐ ஸ்கேன் முதற்கொண்டு எல்லா ஸ்கேனும் பண்ணி பார்த்து இதுக்கு இப்படிதான் டயக்னோஸ் பண்ணக்கூடிய சக்தி பகவானுக்கும் ஆச்சாரிய புருஷாளுக்கும் மட்டும்தான் உண்டு. அதனால தான் வேதவியாசரன் நாரதர் ஸ்கேன் பண்ணால் பாகவதம் எழுதுன்னுட்டார். அதே நாரதர் தான் வால்மீகிய ராமான்னு சொல்ல வச்சார், ராமான் கூட வரல, மாறா மாறா இதையே சொல்லுடான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவ்வளோ அழகாக ஹிருதயத்தை ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி சுவாமிக்கும், அதனால சரணாகதி பண்ணிடுவேன், எனக்கு தெரியல, இவ்வளவுதான். சரணாகதிக்கு வேற ஒரு குவாலிட்டியுமே வேண்டாம், பெரிய ஸ்லோகம் தெரிய வேண்டாம், பெரிய ஸ்தோத்திரம் தெரிய வேண்டாம், பெருசா சம்ஸ்கிருத வியாக்கரணம் எல்லாம் தெரிய வேண்டாம், இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு நாலேஜ் கெயின் பண்ண வேண்டாம், சரணாகதி பண்றதுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம். நான் அன்ஃபிட்னு தெரிஞ்சா போதும், அது நமக்கு ஒத்துக்க மாட்டோம்னா தெரியும் நமக்கு, நம்ம அன்ஃபிட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி கிட்ட மறுக்கவே படாது, ஆமாம் நான் அன்ஃபிட்டு அவ்வளோதான், நீ எல்லாருக்கிட்டையும் போய் அன்ஃபிட்டுன்னு சொல்லிட்டேன்னா போச்சு, வேலைக்காரர்கள்லாம் நீங்கள் அன்ஃபிட்னு காமிச்சிடலாம், உங்கள் கதை முடிஞ்சுது, சுவாமி கிட்ட மட்டும்தான் நான் அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்படி தூக்கி வசரத்தை வச்சுருவார், அழகாக அவர் தூக்கிட்டு போயிடுவார், நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா முன்னாடி போய் கை தூக்கி நிற்கும், அம்மா தூக்கிக்கோங்க, அப்பா தூக்கிக்கோங்க, இப்படியே கை தூக்கிட்டே நிற்கும், நான் அன்ஃபிட்டு, எனக்கு இப்போ உன்னால ஏறணும், அவ்வளோதான். அவர் ஒன்றும் பண்ணாது, கையை தூக்கி அம்மா 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 இதே தான், ராமா 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 கிருஷ்ணா 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 பத்மநாப 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 தூக்கி எடுப்பேன். என்னடா ஒன்று தூக்கி எடுப்பல, ஏன் நை நை நச்சரிக்கிற சரணாகதி என்னன்னா, நான் அன்ஃபிட்டு, என்னை காப்பாற்று. இரு கையும் விடுறாள் திரௌபதி, அது வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தா, கடைசியில் ரெண்டு கையும் விட்டுட்டு கோவிந்தா புண்டரீகாட்சா. இவ பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் சுவாமிக்கு டென்ஷன் இல்லையா, இவ பிடி விடுறது சுவாமிக்கு டென்ஷன் தான். சுவா விட்டுட்டாளு. அது என்னன்னா, ரொம்ப லாஜிக்கலா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டா திரௌபதி, மகா சமர்த்து. அது வரைக்கும் இப்படி பிடிச்சினேன், இப்படி பண்றாளே, இது தர்மமா நியாயமா சட்டமா நீதியா, இது ராஜாங்கமா, எல்லாம் கத்திட்டு இருந்தா. அது வரைக்கும் கிருஷ்ணா கத்தவே இல்லை, ரொம்ப சமர்த்து. இப்ப ரெண்டு கையும் விட்டோட கிருஷ்ணான்னுட்டா, பகவான் அலரடிச்சுன்னு ஓடி வந்தான். அடி பாவி, இவ்வளவு நேரம் பிடிச்சின்னு வத்தவாட சண்டை போட்டா, இப்ப ரெண்டு கையும் விட்டுட்டு கிருஷ்ணா கோவிந்தான் கத்திரிய, இப்ப விழுந்ததுன்னா ஏமான இல்ல போக ஓடி வந்தான். அது வரைக்கும் சுவாமி கொஞ்சம் தைரியம்னா பரவாயில்ல, அவன் பிடிச்சிட்டு இருந்தா அவளால முடியலை அப்படின்னா. இப்ப ரெண்டு கையும் விட்டுட்டோம், அது வரைக்கும் சும்மா சத்தம் போட்டு இருக்கா, பஞ்ச பாண்டவாளையில் சத்தம் போட்டுதா, எல்லாரும் சத்தம் போட்டு இருக்கா. ரெண்டு கையும் விட்டவன அடுத்த கஷணம் கோவிந்தா புண்டரீகாஷான சுவாமி அலையடிச்சு ஓடி வந்துட்டார். அவ்வளவுதான், பரிதவிச்சு போயிட்டா. ஐசியூல இருக்க மாதிரி ஓடி, ஐசியூல இருந்தா டாக்டர் ஓடி வருவா பாருங்க, ஜென்ரல் வார்டில் இருந்தா நம்ம பின்னாடியே போவோம், அட்டண்டர் டாக்டர் கொஞ்சம் ஒரு தடவை பாருங்களேன் பாருங்களேன் வரேன் 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 அப்படின்னு. ஐசியூல போயிட்டோம்னா டாக்டர் வீட்டில் இருந்தா கூட அலையடிச்சு ஓடி வந்துடுவார். அந்த மாதிரி பகவான இழுத்து கொண்டு வந்தா பாருங்க, அதான் சரணாகதி. எனக்கு தெரியல, ரெண்டு கையை தூக்கிட்டோம்னா வேற வழி இல்லாமல் சுவாமி அந்த இடத்துக்கு வந்து சரியான அனுகிரகம் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா அவருக்கு அசிங்கம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள், அவருக்கு அசிங்கம். 1,50,000,000,000 சொத்தை காப்பாத்தினா பத்தனா அவருக்கு மரியாதை, இல்லைன்னா அவருக்கு அசிங்கம். இப்போ வேற வழியே இல்லை, பத்தனா அவன் காப்பாத்தியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால சரணாகதி, குலசேகரர் சரணாகதி மேட்டார். ராமா எனக்கு தெரியல, ஹே பிரபோ கிருப பண்ணுட்டார் பகவான். ஆச்சரியமா உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கானு, அந்தரியாமியே குருவா இருந்து உபதேசம் பண்ணிட்டான். நான் இருக்கேன், கவலைப்படாதே, எல்லா கூடையும் அந்தரியாமி பேசுறாரு. என்ன ஞாபகம், என்கிட்ட சுவாமி பேசுறது மட்டும் யாருமே சொல்லாதீங்க, நம்ம அத்தனை பேர்கிட்டையும் சுவாமி பேசிட்டுதான் இருக்கார். பொய் சொன்ன பொழுது இது பொய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கார். தப்பு பண்ணும்போது உனக்கு வேண்டாம், வாய மூடிந்துரு, கைகாலச்சு சும்மா இரு கேட்கல. சுவாமி பல தடவை பேசியிருந்தா இருக்க, ஒவ்வொரு நாள் காத்தால் அலாரம் அடிச்சோன்னு உள்ளேந்து அவர் தான் எழுப்புறார், எழுந்துக்கோ. அது வரைக்கும் அலாரம் தெரியலையே, அது வரைக்கும் மழை பெய்யறது தெரியலையே, அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கவன் நெஞ்ச பிடிச்சிருந்தா கூட தெரியலையே. அலாரம் அடிச்சோன்னு தெரியலன்னா உள்ளுக்குள்ள எவன் நம்மளை பிடிச்சி தூங்க வச்சுருக்கானோ அந்த பிடி அப்படி விடுறான், எழுந்துக்கோ, அரைஸ் அவேக் அப்படின்னு சொல்லியா, உத்திஷ்டத ஜாகிரத. நம்ம நினச்சிருக்கோ நம்ம சுவாமிக்கு சுப்பிரபாதம் பாடுறோன்னு, அநியாயம். முதல்ல அவர் நமக்கு சுப்பிரபாதம் பாடினாத்தான் நம்ம கோவிலில் போய் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தது. நம்ம நினச்சிருக்கோம் பத்மநாபர் கோவிலில் போத்தி வந்து பத்மநாபர் எழுப்புறாரு, முதல்ல பத்மநாபர் போத்தியை எழுப்பினாத்தான் போத்தி வந்து பத்மநாபர் கோவிலில் வந்து பத்மநாபர் எழுப்ப முடியும். அந்தர்யாமியா இருந்து அவர் நடத்துறார். நன்னா ஞாபகம், ஒவ்வொரு க்ஷணமும் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என் பலத்துல பேசலையே, உள்ளுக்குள்ளே அந்தர்யாமி பேச வைக்கிறார். நான் சபை பேச வைக்கிறார், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்க, நான் ஸ்டாப்பா கேட்க வைக்கிறார், நான் ஸ்டாப்பா யோசிக்க வைக்கிறார். என் பலத்தினால நீங்க கேட்கிறா, ரெடி, என் பலத்தினால உங்க மூளையில போய் ஏறுறதா, என் பலத்தினால உங்க மனசுல போய் பதியறதா, என் பலத்தினாங்க நீங்க தலையை ஆற்றலா, சத்தியமா இல்லை. இங்கேருந்து பேசுறதும் அவனே, அங்கிருந்து கேட்கறதும் அவனே, ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறதும் அவனே. அந்தராம் அந்தரே அந்தரே அப்படின்றோம் இல்லையா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 சந்தரே அங்கனா மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த சுவாமி அழகா ஒரு மீடியமா இருந்துட்டு இதை கன்வை பண்றார், உள்ளுக்குள்ளேந்து புரிய வைக்கிறார், பேச வைக்கிறார், எல்லாம் சுவாமி பண்றார். அப்ப அவரிடத்துல சரணாகதி பண்ணும் பொழுது உள்ளேந்து சுவாமி நமக்கு வழிகாட்டா, அதான் கான்சியஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். வார்த்தை தப்பு தப்பா போட்டாச்சு நம்ம, எனக்கு இங்கிலீஷ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய நல்ல வார்த்தைகள்லாம் படுற பாடு இருக்கு பாருங்க. அது ஞானம், உள்ளுக்குள்ள அந்தரியாமி, இதெல்லாம் இன்னர் கான்சைன்ஸ் கான்சியஸ் இப்படிலாம் சொல்லி ஒரு குழப்பு குழப்பிட்டோம். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா, அந்தரியாமி. அந்த சப்தமே ரொம்ப அழகா இருக்கும். இன்னி வரைக்கும் பாருங்க உள்ளுக்குள்ள அந்த அந்தரியாமி பேசுறது கெட்ட வார்த்தை இருக்காது, கோச்சிக்கிறது இருக்காது, எப்பொழுதுமே நல்லதை சொல்வார், ஹிதமா சொல்வார், சத்தியம் வத கரெக்டா இருக்கும். சத்தியம் ப்ரூயாது, இதம் ப்ரூயாது, நம்மெல்லாம் சத்தியத்தை சொன்னா கூட கடினமா சொல்லுவோம். உள்ளுக்குள்ள சுவாமி சொல்றாரு, பொய் சொல்லாத, இது வேண்டாம், சரி விட்டு தப்பு பண்ணிட்டியா, இனிமேல் பண்ணாம இரு. எத்தனை மிருதுவா அவ்வளவு ஒரு வில்விஷர் நமக்கு ரொம்ப பிடிச்சவா, நிதானமா நமக்கு சொல்லி கொடுப்பா பாருங்க. உள்ளுக்குள்ளேந்து அந்தரியாமி மிருதுவா அழகா ஹிதமா சொல்லித்தார். ஹிதம் ஹிதோபதேசம் சரியா சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்றா. அர்ஜுனுக்கு வெள்ளேந்து சொன்னார், உத்தவருக்கு வெள்ளேந்து சொன்னார், நமக்கு உள்ளேந்தே சொல்றார். குலசேகரனுக்கு பகவான் சொல்லி கொடுத்துட்டார், நல்ல பகவத் தியானம் சித்தி ஆயிடுச்சு. நன்னா நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார், கண்டுபிடிச்சுட்டார். பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவத் தியானம் தான் சிரேஷ்டம். அவருக்கு குருமுகமா சுவாமியே வந்துட்டார். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. உள்ளுக்குள்ளேந்து பகவான் ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் சொல்றார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஒரே ஓடுறோம், இன்னும் புரியாம தவிக்கிறோம். நாராயணா சொன்னா சமாதானம், குருவாயூர்ல போய் நின்னோம்னா நாராயணா சொன்னாதான் குருவாயூர்ப்பன் தரிசனமே கொடுப்போம். நீங்க என்ன பேசிட்டு இருந்தாலும் கதை படத்தில் ஜாலியா நின்றுப்பா. விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை. நாராயணா நாராயண நாராயண நாராயணன் அப்படின்னு கதவு திறந்துருவோம். இன்னொன்று என்னன்னா, அந்த நாராயணா சொல்லும் பொழுது நேரம் போகிறதே நமக்கு தெரியாது, அவ்வளவு சௌக்கியமா. அந்த மாதிரி இந்த குலசேகரருக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவத் தியானம் இதுதான் சிரேஷ்டம்னு ஒரு புத்தி வந்துடும். அதுதான் வரணும். நமக்கு எல்லா புத்தியும் வந்துடுச்சு. மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்றது, இன்டர்நெட் எப்படி பண்றது, எந்த பேங்க்ல பைசா போடுறது, கோல்டு வாங்கலாமா, ஷேர் வாங்கலாமா, கிரவுண்டு வாங்கலாமா, இந்த புத்தி எல்லாம் உலகம் சொல்லி கொடுத்துரும். இந்த உலகம் நம்ம கேட்கவே வேண்டாம், தானா சொல்லி கொடுத்துரும். 70 வயசு 80 வயசு தாத்தா இருப்பேன், நீங்கெல்லாம் 20 வயசா இருக்கும்போது சத்தியமா மொபைல் போன்ற ஒண்ணு வரப்போதுலாம் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியவே தெரியாது. அப்போ அந்த காலத்துல போன் ட்ரங்கால் பேசினாலே சே போன்ல பேசணும், அவா குரலை கேட்கறோம். எல்லாம் போஸ்ட் கால்ல நலம் நல்ல மரியா ஆவல் இப்படி எல்லாம் எழுதி போட்ட காலம் போய், அப்புறம் ஆத்திரவசத்துக்கு டெலிகிராம் வர்ற காலம் போய், ட்ரங்கால் பண்ணி பேசுற காலம் போய், அப்புறம் பேஜர் வந்து மெசேஜ் அனுப்புற காலம் போய், இப்ப என்னன்னா ஆளாளுக்கு ஆத்து ஒரு 5-6 மொபைல வச்சிருந்து, இது பர்சனல் மொபைல், இது பிசினஸ் மொபைல், இது வேலைக்காரியை கூப்பிடுற மொபைல், இது எக்ஸ்ட்ராவா சும்மா கிடைச்ச சிம்மு, அதுக்கு ஒரு மொபைல், எல்லாம் வச்சுட்டு இருக்கும். இத்தனையும் வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். அங்கே அங்கே பேசணும், இங்கே இங்கே பேசணும். அதுக்கப்புறம் வயர்லெஸ், இன்டர்நெட்டு, சாட்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதெல்லாம் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமா யாருக்கும் தெரியாது. நமக்கு பழக்கமே இல்லாது, தொட்டில் பழக்கம். இன்னைக்கு எல்லாராவது 70 வயசுக்கு உட்காந்து மொபைல் கட்டுன்னு இருக்கான், ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் மொபைல் தாத்தா விடுங்கோ, கோவில் பட்டர்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கா, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறான். எல்லா கோவில் பட்டரும் ஸ்டேட்டஸ் அப்டேட் டக்கு டக்கு டக்குனு பண்ணிட்டு இருக்கான். கோவில் உற்சவங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் தான் முதல்ல வருது, அப்புறமா தான் வெளியிலேயே வருது. அத்தனை ஃபாஸ்ட்டாக இருக்கு, அத்தனை விசேஷமாக இருக்கு. அப்போ பழக்கமே இல்லாத விஷயங்கள் இப்படி பழகிட்டு எப்படின்னா உலகம் கற்றுக் கொடுத்து கொடுத்து வேற வழியே இல்லை. சர்வைவல்றோம் இல்லையா, கற்றுன்னு கொடுத்துட்டோம், கத்துனுட்டோம், கற்றுக் கொடுத்து கொடுத்தோம். ஆனால் அந்த திருப்தி, சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், பரமானந்தம், அந்த ஒரே சமத்துவம், இதெல்லாம் அந்தரியாமி சொன்னால் மட்டும்தான் வரும். மற்றதுக்கே அவன் சொன்னால் தான் வரும்னா, இது அவன் சொல்லி கொடுத்தா தான் வரும். குலசேகரருக்கு நன்னா புரிஞ்சு கொடுத்து, நாம சங்கீர்த்தனம் பகவத் தியானம் பகவத் ஸ்மரண ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாத்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். ரொம்ப அழகா சொன்னா பிரகலாத. இந்த நவவித பக்தியை போல மனசுக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கோ டைம் பாஸ் பண்றதுக்கோ சமமா எதுவுமே கிடையாது. நல்ல டைம் பாஸ் ஆகும். இந்த 2 மணி நேரம் ஸ்ரவண பக்தி, அதுக்கப்புறமா இதை நினைப்பில் பாருங்க, இது ஸ்மரண பக்தி. அப்ப கிருஷ்ணாராமா கோவிந்தான் இல்லாட்டி அடுத்த சத்சங்கத்தை பத்தி சொல்லுவேன் பாருங்க, கீர்த்தனா பக்தி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பக்தாவை பத்தி நினைக்கும் பொழுது நமக்கு தெரியாமலேயே தாஸ்யம் வந்துடும், சக்கியம் வந்துடும், ஆத்ம நிவேதனம் வந்துடும், வாத்சல்யம் வந்துடும், அர்ச்சனம் வந்துடும், வந்தனம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்ப நன்னா சுகமா வாழறதுக்கு சுலபமான உபாயம் எது அப்படின்னா பக்தி. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி அவ்வளவு சுகமானது, ரமணீயமயமானது, நல்லது பண்ணக்கூடியது. அழகா பக்தி பண்ணின்றே ராஜ்ய பரிபாலனத்துக்கு முன்னாடி பக்தி பண்ணிட்டு இருந்தார். கோவிலுக்கு போவார், அவருடைய குல தேவதை உண்டு, பூஜை பண்ணுவார், எல்லாம் உண்டு. ஒரு மெக்கானிக்கலா நம்ம எல்லா சமயத்துலையுமே ரொம்ப ஸ்ரத்தையோட ஆசைப்பட்டு அப்படியே உருகி உருகிலாம் பூஜை பண்ணவே மாட்டோம். வருஷத்துல ஒரு நாள் பண்ணோம்னா பெரிய விஷயம், உருகி உருகி. மற்ற நாள்லாம் ருட்டீன், ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். சில சந்தர்ப்பங்கள் நமக்கே தெரியாம ஹிருதயம் உருகும். அந்த மாதிரி இப்ப குலசேகரருக்கு நல்லா மனசுல அந்த பக்குவம் வந்துடுத்து உள்ளேன்னு சுவாமி கொடுத்துட்டார். அதனால பாக்குறாரு இப்பெல்லாம் அனாவசியமான பேச்செல்லாம் குறைச்சுட்ட, பேச்ச குறை அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாத சொல்ற, பேச்ச குறை. நமக்கெல்லாம் பேசலன்னா தலைவடிச்சுடும், பெரியவாள்லாம் சொல்ல பேசினா தலைவடிக்கிறது அப்படின்னு சொல்லணும். பேசா பேச்ச குறைக்கு எதிராக பேசலாம்னா நாம சங்கீர்த்தம், நிறைய நாமஜபம் பேசிட்டே இருக்கலாம். நமக்கு லொடலொடன்னு பேசுறதுக்கு பிடிக்கும், அது மாற்றி மாற்றி எல்லாருக்கும் கூட கூட பேசுறது பிடிக்கும். அதுக்காக தான் பாராயணம்லாம் வச்சுட்டோம். நீ ஒரு அத்தியாயம் பேசு, அடுத்த அத்தியாயம் நான் பேசுகிறேன், அதுக்கடுத்ததே நீ பேசு. இதனோட யார் இப்படி வாசிக்கிறா கற்றுக்கலாம், மாற்றி மாற்றி இப்படியே பேசினா 4 மணி நேரம் ஓடி போயிடும். அதுக்குள்ள பசி வந்து சாப்பிட ஆத்துக்கு அவ்வளோதான். அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்து திருப்பி சாயங்காலம் கோவிலுக்கு வா, திருப்பி அடுத்த நாள் பாராயணத்துக்கு வா. பாராயண பர்பஸே எடுத்துக்கோன்னா, நீ சும்மா பேசி பேசி கெடுக்காத பகவத் விஷயமாக பேசு. பேச 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 பலம் கூடும். நல்ல விஷயங்களை பேசினா பலம் கூடும், தேவையில்லாத விஷயங்களை பேசினா பலம் குறைஞ்சு போயிடும், பலஹீனம் ஆயிடும். அந்த மாதிரி குலசேகரை பார்த்தா நன்ன பக்தியில் ஆழ்ந்ததுனால குலசேகர ஆழ்வார் ஆயாச்சு. இப்போ நிறைய பாகவதாளெல்லாம் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. சரி அப்பப்போ எங்கேயாவது வெளியூர் கிளம்புறேன்றார், நம்மள மாதிரி எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன் போய் அப்பாடா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை. அவர் என்னோட ஆசைனா ஸ்ரீரங்கம் போயிடணும்னு ஆசை. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ஸ்ரீரங்கம், இவர் கேரள தேசத்திலே ஒரு ஸ்ரீரங்கத்து மேலே அபிமானம். ஏன்னா அப்போதான் அதுக்கு முன்னாடி நிறைய ஆழ்வார்கள் வந்திருக்கா, பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், இப்பெல்லாம் ஆழ்வார்களோட பீக் பீரியட். அந்த பீரியட்ல இருக்கும்போது எல்லாம் அவருக்கு எல்லாருமே ஸ்ரீரங்கம் ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லி ரங்கபக்தி ஜாஸ்தி. பூந்தானம் நாராயண பட்டத்திரி இருந்த பீரியட்லாம் குருவாயிருப்பனோட கோல்டன் பீரியட். அவள் குருவாயிருப்பா குருவாயிருப்பான்னு சொல்லி சொல்லியே குருவாயிருப்பன் ஒரு ஏற்றம் கொடுத்துட்டான். நாமதேவர், சுக்காராம், ஞானேஸ்வர் மகராஜ், கபீர்தாஸ் இவாள்லாம் இருந்த பீரியடு பாண்டரனோட கோல்டன் பீரியட். அவள்லாம் விட்டல் விட்டல் விட்டலை விட்டால் தெய்வமே இல்லைன்னு சொல்லி சொல்லி விட்டலை நன்னா தூக்கி விட்டுட்டு போயிட்டா. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வத்தை பாகவத அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த தெய்வத்தினுடைய சக்தியை மகிமையை காருண்யத்தை லோகத்தில் பிரகடனப்படுத்திடுறா. தானா பகவான் பிரசித்தமாகிடும். பத்மநாபர் 1 லட்சம் கோடி காட்டி பிரசித்தமாகலையா லோகம் முழுக்க, பக்தர்களெல்லாம் காட்டி கொடுத்தாங்க, யாருக்கும் தெரியுது. கடைசியில் சுவாமி பார்த்தா இதெல்லாம் சரிபட்டு வரா, கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி திரண்ட மாற்றுவோம்னு மாற்றினா 1 லட்சம் கோடி ஒழிச்சுருக்கிறத காட்டினா உடனே பகு ஃபேமஸ் ஆகிட்டார். லோகத்தில் ஃபாரின் இருக்க வரைக்கும் இன்னைக்கு சவுத் இந்தியா அப்படின்னா திருவாண்டம் அப்படின்றான். திருவாண்டம்ட்டா அவள் சவுத் இந்தியாவே தெரிய மாட்டேங்கிறது. இப்போ ஃபாரின்லாம் நிறைய பேர் ஃப்ளைட்டெல்லாம் போகும்போது பார்த்து பேசினா அரி ஃப்ரம் திருவாண்டம் அப்படின்னு தான் கேட்குறான். அரி ஃப்ரம் சவுத் இந்தியா யூனோ திருவாண்டம் அப்படின்றான். திருவாண்டம் தான் பெருசாக இருக்குது. நார்த் இந்தியாக்காரா சொன்னதுக்கெல்லாம் மதராசின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். இப்போ அவளுக்கு மதராசின்னா திருவனந்தபுரம் அப்படி ஆயிடுச்சு, 1 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி பிரசித்தம். அப்போ இவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை. ஏன்னா ராமன் ஆராதனை பண்ண பெருமாள் ரங்கநாதன், ராமனே தொழுத பெருமாள், அவ்வளோ வசதி ஸ்ரீரங்கநாதன். சரியா பிரம்மலோகத்திலேருந்து வந்த ஒரு பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். இஷ்வாகு குலதனம் அப்படிதான் வால்மீகி மகரிஷியே சொல்றார். அது இல்லாதபடி விபீஷனுக்கு ராமனே கொடுத்த ஒரு பெருமாள். சாதாரணமாக யாரும் குல தேவதையை கொடுக்க மாட்டோம். அவள் வம்சத்துக்குன்னு வச்சுக்கோம் இல்லையா, ராமன் தன்னுடைய குலம் பூஜித்து வந்த அந்த சுவாமியை தன் பிள்ளைகளுக்குன்னு வச்சுக்காம ஆச்சரியமான விபீஷனுக்கு கொடுத்துடுறான். விபீஷணன் தன்னையே கொடுத்துடான் ராமான்னு. சரணாகதி முதன் முதல்ல லோகத்தில் பிரகடனம் பண்ணதே விபீஷணன் தான். அந்த விபீஷனை பகவான் பார்த்தா தான் ஆராதனம் பண்ற ரங்கநாதன் எடுத்து கொடுத்துட்டார். அதனாலே ஸ்ரீரங்கத்து மேலே ஒரு அபிமானம், எங்கும் சுத்தி ரங்கம் போ அப்படிங்குற வைஷ்ணவ சித்தாந்தத்தில் எங்கே வேணா சுற்றி கிடச்சி ஸ்ரீரங்கம் போயிடு அப்படின்னு. ஏன்னா வைகுண்டத்துக்கு சமானமான ஒரு ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அப்படிதான் ஆழ்வார்கள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நான் மகாராஜா சுவாமி திருநாள் சொல்கிறார், வைகுண்டம் தண்டம், திருவனந்தபுரத்துக்கு சமானமாக எதுவும் இல்லைன்னு விட்டார். ஏண்டானா அவர் சொல்கிறார், பிரம்மதேவர் தராசில் வச்சு பார்த்தார், என்னடா அது திருவனந்தபுரம் என்னடா வைகுண்டம்னு தராசில் வச்சு பார்த்தார். வச்சு பார்த்தது திருவனந்தபுரம் வெயிட்டாக இருந்துதான் கீழே இறங்கிடுத்தான், வைகுண்டம் லேசாக இருந்துதான் மேலே போயிட்டான். ப்ராக்டிக்கலாகவே வைகுண்டம் மேலே தான் இருக்குது, திருவனந்தபுரம் கீழே தான் இருக்குது. ஆனால் இவருக்கு பத்மநாபன் வசத்தின்னு காட்டுறதுக்கு என்ன லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. இது வெயிட்டாக இருந்ததுனால கீழே வந்துடுத்து வைகுண்டம் லேசாக இருந்தாலும் மேலே போயிடுத்து, அதனால் நமக்கு திருவனந்தபுரமே சிரேஷ்டம், வைகுண்டம் வேண்டான்னு. அதுவும் நம்மாழ்வார் சொல்லும்பொழுது அனந்தபுரம் நுழைஞ்சுட்டா போதும் கெடுமிடராய வெல்லாம் எல்லா விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் பிராரப்த கர்மா மரண ஜனன எல்லாம் மாறி போகும் திருவனந்தபுரம் வந்தாலே. இன்று போய் புகுதிராவில் நுழைஞ்சுட்டா போதும், அனந்தபுரத்து எல்லையில் நுழைஞ்சுட்டோம்னாலே அன்னியோட எல்லா கஷ்டமும் முடிஞ்சாச்சு, வியாதி முடிஞ்சாச்சு, ஜனன மரண சம்சார வியாதி வரைக்கும் நஷ்டமாகிறது அப்படின்றார் ஆழ்வார். அந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுறோம். அதனால குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்து மேல ஒரு அலாதியான ஒரு பிரீத்தி வந்துடுத்து. இவர் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஸ்ரீரங்க யாத்திரை போறேன், ஸ்ரீரங்க யாத்திரை போறேன் அப்படின்ற சத்திரியன் வேற. அதனாலேயே சுவாவமா ஒரு ராம பக்தி வந்துடுத்து. ஏன்னா ராமன் சத்திரியன் ஆச்சு, அவனோட நட்சத்திரம் வேற, புனர்வசு நட்சத்திரம் வேற. அதனாலேயே ராமன் ஒரு அவாவா என்ன ஸ்டேட்டஸ் இருக்காளோ அந்த ஸ்டேட்டஸ் இருக்கவாளை தான் உதாரணமா எடுத்துன்னு லைஃப் லீட் பண்ணுவோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும் அப்படின்னா அதை விட வசதி லெவலில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு அவளை ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அவளை மாதிரி எய்ம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம மாற்ற குழந்தைய படிக்கும்போது பக்கத்தாக இருக்க எப்படி வந்திருக்கான் பார், இன்ஜினியரிங்லாம் படித்து முடிச்சுட்டான் பார், ஃபாரினர் செட்டில் ஆகிட்டான் பார், நீயும் படி, இப்படி தானே சொல்கிறோம். அந்த மாதிரி இவர் ராஜா ரேஞ்சில் இருக்கார். இவர் போய் ஜடபரதர்லாம் உதாரணம் ஆடுறதுனால சிரிபட்டு வராது. அதனால் ராஜா ரேஞ்சில் யோசித்தா ராமச்சந்திர மூர்த்தி இடத்துல ஒரு அபிமானம். ஏன்னா ஆத்மானும் மனுஷம் மன்யே, ராமன் ஸ்வயம் பகவானாக இருந்தால் கூட தான் மனுஷன் அதே தியானத்தோடையே லைஃபை லீட் பண்ணார். அதனால ராமனிடத்துல பகுப்பிரீதி, அதனாலேயே ஸ்ரீரங்கத்து மேல அபிமானம். சரியா ராமனிடத்துல பிரீத்தியா அயோத்தியா தானே போனோம், அதான் நியாயம். ஆனா ராமனே ஆராதனை பண்ண பெருமா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதுனால இவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு ஒரு ஆசை. அதனால ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போன நாளைக்கு கிளம்புற அப்படின்ற உடனே கேரளா முழுக்க நல்லா ஜோரா பறையடி நிற்கிறார். டும் 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 டும், நாளைக்கு ராஜா ஸ்ரீரங்க யாத்திரை போறார், வரலா வரலா அப்படின்ட்டார். எல்லாரும் மூட்டை முடிச்சுட்டின்னு கிளம்புறா. மந்திரிகளுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு, இவர் ஸ்ரீரங்கம் போனா திரும்பி வரமாட்டார், அவ்வளவு நல்லவர் இவர். ஏன்னா ரங்கநாதனை பார்த்தார்னா உருகி போயிடுவார், அதனால இவர் வரமாட்டார். இவர் ஸ்ரீரங்கம் போக விடாம தடுக்கணும். இதுக்கு ஏதான் தடையெல்லாம் பண்ணி வாழ தடுக்க முடியாது. கோவிலுக்கு போகிறதுக்கு யாரை வச்சு தடை பண்ணலாம்னு யோசனை பண்ணா பாகவதம் மட்டும்தான் கோவிலுக்கு போறவாள தடுக்க முடியும். இல்லை இன்னொரு ரகசியம், பாகவதா வந்தால் மட்டும்தான் கோவிலுக்கு லீவு போடலாம்னு அர்த்தம். சொந்தக்காரன் வந்தால் லீவு போடுவோன்னு சொல்லவே இல்லை, ஃபாரின்லேருந்து யாராவது வந்தால் லீவு போடுவோன்னு சொல்லவே இல்லை, மழை பெஞ்சா கோவிலுக்கு லீவு போடுவோன்னு சொல்லவே இல்லை, இன்னைக்கு ஆட்டோ ஸ்டேக்கு கோவிலுக்கு லீவு போடுவோன்னு சொல்லலை. பாகவதா ஆத்துக்கு வரா நீங்கள் கோவிலுக்கு இறங்குற சமயத்துலன்னா அப்போ கோவிலுக்கு போக வேண்டாம், பாகவதாவில் தரிசனம் பண்ணாலே போதும். தர்ஷனாதேவ சாதவக நாதேவோ மிருச்சிலாமையாக தேபுணம் திருகாலேன தர்ஷனாதேவ சாதவக. பாகவதம் சொல்றது தர்ஷன மாத்திரத்தினாலேயே சாதுக்கள் நம்மளை பவித்திரம் ஆக்குறதுனாலே அவர்களை விட்டுட்டு கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாள். ஒழிய மற்ற எல்லாத்துக்கும் கோவிலுக்கு லீவு போடணும்னு சொல்லவே இல்லை. ஆலயம் தொழுவது சாலரும் நன்றுன்றான், கோவிலுக்கு டெய்லி போகணும். அதனாலதான் உலகத்துல எந்த தேசத்திலையும் இல்லாத அளவுக்கு பாரத தேசத்துல திரும்புற இடமெல்லாம் கோவில். கோவில் போனா அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அங்கேயும் போய் நெகட்டிவை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த போத்தி சரியில்லை, அந்த பட்டர் சரியில்லை, அவன் வாசலில் நிற்கிறவன் சரியில்லை, அவன் சண்டை போடுறான். சுவாமியை தவிர எல்லாம் தெரியறது, சுவாமி தான் முக்கியமாக தெரியணும். அது அமுக்கியமாக போயிடுச்சு. அது ஒவ்வொருத்தருக்கா கையை கூப்பிட்றது, அப்படி கையெல்லாம் காட்டிக்கிறது, பத்மநாபா ரட்சிக்கிறான், பக்கத்துக்கு வரதான் சௌக்கியமாக கேட்டுக்கிறது. பத்மநாபர் பார்க்குறார், இவன் சௌக்கியத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்துக்கு வாழை பார்த்து கோவில் நிற்க வச்சு சௌக்கியமானு கேள்வி. அவன் அதை விட கஷ்டம், கோவிலுக்கு போகிறதே யோகக்ஷேமம் மகாமியகம்னு படுத்துட்டு இருக்கான பார்த்தா சௌக்கியம் வந்துருன்னு. அங்க போய் அல்பத்தனமா சௌக்கியமா அப்படின்னு ஏ வார்த்தையே தப்பு. ஏன்னா அங்க போகிறதே சௌக்கியத்துக்கு தானே, சுவாமி பார்த்துட்டு இருக்கும் போது அவரை விட்டுட்டு வேற எதையோ கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாகவதா என்ன பண்றா அப்படின்னா அவ ஹிருதயத்துக்குள்ளேயே எப்பொழுதும் சுவாமியை வச்சுருக்காளாம். ஜடபரதர் ரிஷபதேவர் வள்ள ஹிருதயத்துக்குள்ளேயே பகவானை வச்சு அனுபவிச்சுட்டே இருக்க சதா சர்வதா. ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, பூந்தானம், மாதவேந்திரபுரி எல்லா பிரிவாளும் ஹிருதயத்துக்குள்ள சுவாமியை வச்சுருக்கா. பரிபூர்ண சச்சிதானந்த ரூபத்தை உள்ளுக்குள்ள வச்சு அனுபவிச்சுட்டே இருக்கா. அபேதானந்தர் அவர் எத்தனை தடவை பத்மநாபர் கோவில் போனாருன்னு தெரியாது, ஆனா அவர் இருந்த இடத்துக்கு டெய்லி பத்மநாபர் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கார். ரகசியமா யாருக்கும் தெரியாம, அதனால தானே அகண்டநாமம் ஓடிண்டே இருக்கு வருஷ கணக்கா. திருநாட்டத்தில் நீங்களே எத்தனை எத்தனை வருஷம் தொடர்ந்து விடாம அபேதான தாசம் போயிருக்கேன்னு யாரோ ஒருத்தர் கை தூக்கும் கூட சத்தியமா உங்களை யாரும் கை தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையே சொல்றேன். யாரும் அபேதான ஊருக்கு வரவாறுதான் சொல்வேன், அபேதான தாசம் 24 மணிக்கொரு பல வருஷமா நாம நடக்கிறது தெரியுமோ அப்படின்னு. ஆனா எத்தனை மணிக்கூர் நீங்க போனேன்னு கேள்வி எங்க, அது 24 மணிக்கூர் பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு, நீங்க எத்தனை வாட்டி போனேன் அப்படின்றது முக்கியம். ஆனா அபேதானந்தர் இங்க வந்தாரோ இல்லையோ அவர் நாமம் பத்மநாபன டெய்லி அங்க நாம ரூபமா நாம பிரதிஷ்டி ஆயிட்டார். சுவாமி ஜம்மன் இந்த மாதிரி பார்த்தா மகா மந்திரிகள் விஷயம் தெரிஞ்சவா வாழலாம். உடனே என்ன பண்ணிட்டா, இவர் வாசல்ல கிளம்புற ஸ்ரீலங்கை யாத்திரை அப்படின்னு கிளம்புற வாசல்ல நிறைய பாகவதாள கூட்டிட்டு வந்துட்டான் சௌக்கியமா. அந்த பாகவதாள்லாம் சதா சர்வதா நாம சங்கீர்த்தனத்தோடே அலையிறாள். நல்ல பாகவதாள்லாம் வந்துட்டா அவள்லாம் பகவன் நாமத்தை ஜபிக்கிறாள். ராம 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 சீதா ராம 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 சீதா ராம அப்படின்னு நல்ல ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு வந்துட்டாள். குலசேகர ஆழ்வாருக்கு பரம சந்தோஷம். எந்த ஸ்ரீரங்கத்துக்கு போறோமோ அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பலம் வந்துடுத்து. அதுவும் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த பகவன் நாம சங்கீர்த்தம் அந்த வைப்ரேஷன் நமக்கு வரணும், அந்த பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் ஆட்டிடியூட் வரணும். அதுக்காக தான் போறோம். பாகவதா வந்துட்டான்னா நம்ம இருக்கிற இடத்துல அது வந்துடுறோம், சாநித்தியம் வந்துடுறோம். அந்த மாதிரி இந்த பாகவதாலாம் வந்த உடனே குலசேகர ஆழ்வார் பார்த்தா ஸ்ரீரங்க யாத்திரையை டிரா பண்ணிட்டார். உடனே பாகவதாவளை கவனிக்கிறது, அவளோட பஜனை பண்றது இப்படி இருந்துட்டான். அப்போ பாகவதால் இடத்துல குலசேகர ஆழ்வார் கேட்குறார், இது எல்லாம் போயின்னு இருக்கு, நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய சமயம் இருக்கு, ஸ்ரீரங்க யாத்திரை போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா. இப்போ பாகவதா சொன்னால் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி ஸ்ரீரங்க யாத்திரையெல்லாம் பல தேசங்கள் கடந்து போகணும். கேரளாவில் திருவஞ்சிக்கலம் எங்கே இருக்குது, ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, அது அந்த காலத்தில் சோழ ராஜ்யம் பாண்டிய தேசம் எல்லாம் இருந்தது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை விட ஒன்று பண்ணுங்கோ, இருந்த இடத்துல உட்காந்துண்டு பகவத் விஷயம் சிரவணம் பண்ணுங்கோ, ராமாயணம் பாகவதம் இந்த மாதிரி மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்களை சிரவணம் பண்ணேள் அப்படின்னா அந்த பலமெல்லாம் இங்கே வந்துடும் அப்படின்னுட்டான். உடனே சரின்னு சொல்லி அழகாக ஒரு பௌராணிக புராணம் சொல்கிற ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி பல விஷயங்கள் கேட்டுண்டு வர, அது அவர் ரொம்ப பாதித்தது ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப பாதிச்சு கொடுத்தேன். ரெண்டு விஷயத்துக்கு தான் ரொம்ப பலம் ஜாஸ்தி, ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம். ஆனால் மகாபாரதம் ரொம்ப புரியறதில்லை, சொல்கிறதுக்கும் ஆள் குறைச்சல், கேட்கறதுக்கும் ஆள் குறைச்சல், அது ரொம்ப தைரியம் வேணும். ரொம்பவே தைரியம் இருந்தால் தான் மகாபாரதம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு திருட புத்தி வரும். சுந்தர்குமார் மாதிரி யாராவது பரம பாகவதாளுக்கு மட்டும்தான் தைரியம் வரும். ஜனங்கள் கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி போடணும் சொல்லி தைரியமாக உட்காந்து கதை பண்ணுற தைரியம் சுந்தர்குமாருக்கு உண்டு. பி சுந்தர்குமார் பிரம்மஸ்ரீ நிஜமாவே அவர் பாட்டுக்கு சாஸ்திரம் சொல்லிகிட்டு இருப்பார், நமக்கும் அந்த சாஸ்திரத்துக்கு சம்மந்தமே இருக்காது. இவர் சொல்கிறலாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், நம்மளே சொல்லிட்டு வருவோம் கதை முடிஞ்சுன்னு. ஆனால் அசராம் அவர் பாட்டுக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் பார்த்து தாமோதர தீட்சித கேசவ தீட்சிதர் வாழ்க்கைலாம் தைரியம் இருக்குது. மகாபாரதத்தை தொட்டு பேசுகிறது எல்லாருக்கும் தைரியம் கிடையாது. என்னெல்லாம் விட்டால வேண்டாம் பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பெரிய தர்மங்கள் அது ரொம்ப கஷ்டம், அது அப்படி அப்படியே இந்த சிடுக்கு சிடுக்காக இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சு வெளில வர்றது பெரிய பாடு. ஆச்சரியம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி கிரந்தம் வாழ்க்கை. ராமாயணம் சொல்கிறதும் ஈஸி, அனுபவிக்கிறதும் ஈஸி, ஒரே விஷயம் ராமனை வச்சியே ஓடிட்டுருக்கும் கதை. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோடு ஒத்து போயிடும், நம்ம மனசுக்கு சமாதானம் தைரியத்தை கொடுத்துரும். அதனால் ராமாயணம் நிறைய கேட்குறோம். ராமாயணம் 24 ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப சுலபமானது ராமாயணம் தான். பாகவதம் கூட கொஞ்சம் டஃப்பு. இந்த அனுஷ்டுப் சந்தல் இருக்கிறதுனால சந்தஸ்ல இருக்கிறதுனால ராமாயணம் பாராயணம் ரொம்ப சுலபம். அந்த மாதிரி அழகாக ராமாயண பாராயணம் ராமாயணம் கேட்டுருக்கேன். டெய்லி அழகாக ஒரு பௌராணிகர் வந்து அத்தமாக ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார். ஆனந்தமாக கேட்குற பாலகாண்டம் எல்லாம் கேட்டு அப்படியே மயங்கிற, என்ன அழகாக அந்த குழந்தைகள் பாடுறா, லவணும் குச்சனும் எவ்வளோ அழகாக பாடுறா, ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை, அதை அகம் குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதை. வேற ஒன்றுமே வேண்டாம். 5 பிள்ளைகள் பாடுறது ராமாயணத்தை, 24 ஸ்லோகத்தை பாடுறது ராமாயணத்தை பாடி பாடி என்ன ஆயிடுதுன்னா அந்த ராமாயணம் இவாள் ராமன் கிட்ட கொண்டு விட்டுடுச்சு. பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூட ராமனை அடையணும்னா ராமாயணம் சொன்னா தான் நடக்கும். அப்ப நமக்கு ராமன் வேணும்னா நிச்சயமா ராமாயணம் அவசியம். பெத்த பிள்ளைகள் தானே லவனும் குச்சனும், ராமனுடைய சொந்த பிள்ளைகள், அவனுடைய பலத்திலேந்து வந்த குழந்தைகள், ஜெகஜனனி ஜெகத்பிதாவுடைய நேரடி குழந்தைகள், மற்றவாள்லாம் கூட சிருஷ்டி கிரமத்துல வந்தவா தானே. இப்ப நம்மெல்லாம் சுவாயம்பூவமனு சதரூபா இவா வழியா வந்தவாள் தானே. ஆனால் ஆச்சரியமாக லவ குச்சா ரெண்டு பேருமே ஸ்வயம் பகவானுடைய நேரடி குழந்தைகள், பிரம்மா போல அவ்வளவு சிரேஷ்டமானவர்கள். ஆனா அந்த குழந்தைகளுக்கே ஸ்ரீமத் ராமாயணம் பாடிதான் அயோத்தியா போக முடியறது, ராமதரிசனம் ஆகிறதுனா அப்ப ராமாயணத்துக்கு எத்தனை பலம்னு பார்த்துக்கோங்க. ராமனை விட ஏற்றம் உடையது ஸ்ரீமத் ராமாயணம். இன்னி வரைக்கும் ராமாயணத்துக்கு பிரச்சனை இல்லை, ராமனுக்கு தான் பிரச்சனை. அயோத்தியாவில் அயோத்தியால ராமாயண பாராயணமும் ராமநாமத்துக்கும் தொந்தரவே இல்லை, ராமர் கோவிலுக்கு தான் பிரச்சனை. பாருங்க, ராமர் கோவில் கட்டுறது தான் பிரச்சனை. இங்க யாரும் ராமாயணம் ஜெயிக்கப்படாது, ராமாயணம் பாராயணம் பண்ணப்படாது, ஒருத்தரும் சொல்லல, கோர்ட்டு கேசல்லாம் போகல. ராமனு கோவில் கட்டணம்னா மட்டும் கேஸ் வந்துடுறது, ராமன் தான் பிரச்சனை. இல்லையா, ராமாயணமோ ராமநாமத்துக்கோ பிரச்சனையே கிடையாது. ஆச்சரியம் அந்த ராமாயண விஷயம், பாலகாண்டம் எல்லாம் கேட்கிறா ராமனுடைய அழகு, ராமன் அழகா ஜனனம் ஆகிறது, விஸ்வாமித்திர ஐஷிண்டு போறது, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தது, பகலெல்லாம் அதை கேட்கிறா, ராத்திரி முழுக்க இதே ஸ்மரணையில் இருக்கா. அதான் முக்கியம், சத்சங்கம் கேட்கறது இல்லை, கேட்டது பிறகு இதே ஸ்மரணையில் ஓடணும். அந்த மாதிரியே இருந்துருக்கார். அப்படியே உருகி உருகி கேட்கிறார். ராமன் விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்துக்காக போனான், அப்படியே சும்மா தரையில படுத்துருந்தான் அப்படின்னோடனே ராத்திரி இவருக்கு பெட்ல படுக்க மனசு வரமாட்டேங்கிறது. என் ராமனே தரையில படுத்துருக்கான், இவர் தரையில படுக்கிறார். மந்திரி பிரதானிகள்லாம் கேட்குறா, என்னாச்சு சுவாமி ராஜா, இதுக்கு கீழே படுத்துக்கள். என் ராமன் யாக சம்ரக்ஷணத்துக்கு போய் படுத்துருக்கான், நானும் படுத்துக்கிறேன். அதாவது பிரத்யக்ஷமா ராமன் படுத்துருக்கான்னு அவருடைய பாவம். அவருக்கு பிரத்யக்ஷமா ராமன் யாக சம்ரக்ஷணத்துக்காக போய் ரிஷி ஆசிரமத்துல வெறும் புல்லுகளெல்லாம் படுத்துருக்கான்னு பிரத்யக்ஷமா தெரியும். ஆயிரம் தடவை ராமாயணம் கேட்டிருப்போம், ஆனா ஒரு நாள் கூட புல்லுல படுத்து பார்க்கலாம்னு தோணாது. மர ஊறி தெரிக்கலான்னு யாருக்காவது தோணியிருக்கா? சரி, 14 வருஷம் காட்டுக்கு, 14 நாள் காட்டுக்கு போகலான்னு தோணியிருக்கா? பல வருஷமா கேட்டுருக்கோம் ராமாயணம் வனவாசம் எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த பாவம், அச்சோ ராமன் இப்படி படாத பாடுபடுறானே அப்படின்னு சார், அப்படியே கண்ணு முடிச்சுட்டு இருக்கா. ராத்திரியெல்லாம் கையில வில்லு அம்பியும் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. மந்திரிகள்லாம் கேட்டா, என்னாச்சு ராஜா, இல்ல விரோதிகள் எப்ப வேணா வருவோம். மந்திரிகள் சுத்தி தேடி பாக்குறா, இவாளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற ராஜாலாம் பயந்து போய் கிடக்கலாம், யாரும் கேரள தேசத்தை வந்து சேர தேசத்தை அடிக்கிற தைரியத்துல யாருமே இல்லை. இவாளுக்கு ஒண்ணுமே இப்படி இல்லை, ராஜா யார் விரோதி, இந்த மாரீச்சன் தாடகா அவள்லாம் வருவா அப்படின்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா அவள் தெரிஞ்சுட்டு ஒரு ராமாயண கதை கேட்ட எஃபெக்ட். ராத்திரி எல்லாம் ராமனுக்கு கூட ராமன் லக்ஷ்மணன் சுத்தின்னு இருக்கா இல்லையா யாக சம்ரக்ஷணத்துக்காக, அதை கேட்டு இவர் ராத்திரி முழுக்க கையில வில்லையும் அம்பி வச்சு சுத்தின் இருக்கா. நம்ம ஒரு நாளாவது சுத்தி இருக்கோமா? அட்லீஸ்ட் ராமனையாவது சுத்தி இருக்கோமா? அதுவும் இல்லை. ஆனா அவருக்கு அந்த ஒரு பாவம், என் ராமனுடைய தாசன், அடியேன் ராமதாசன் அப்படின்னு ஒரு பாவம். இதே சிட்டியில கேட்டுருக்கா. மந்திரிகள்லாம் ஆச்சரியப்படுறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்படி ராமாயண விஷயம் எல்லாம் கேட்கிறா. ஒவ்வொரு ராம விஷயத்திலையும் இவருடைய சுவாவம் மாறுறது. ஒரு நாள் முழுக்க கோபமாவே இருக்கார், எல்லாரையும் திட்டுறார். குலசேகரர் அப்படிலாம் யாரையும் திட்டி பார்த்ததே இல்லை, லக்ஷ்மண மாதிரியே திட்டின்னு இருக்கார் எல்லாரையும். என்ன ஏதுன்னே புரியலை. கடைசியில் பார்த்தா கைகேயி ராமனை காட்டுக்கு துரத்துற விஷயம் கேட்டுட்டு அந்த கோபத்தை எல்லாரையும் திட்டின்னு இருக்கார். லக்ஷ்மணன் எல்லாரையும் திட்டுறா பாருங்க, அந்த மாதிரியே திட்டுறார். இப்போ பார்த்தா என்னடா வம்பா போச்சே, இவர் ஸ்ரீரங்க யாத்திரைக்கு அனுப்பியிருக்கலாம் போல இருக்கு. இங்கே உட்கார வச்சு ராமாயண கதையை கேட்டால் இவர் எப்போ டென்ஷன் ஆறார், எதுக்கு டென்ஷன் ஆறார், எதுக்கு கத்துறார், ஏன் அழறார், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் முழுக்க அழுதுண்டே இருக்கார். ஒரு நாள் நல்ல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி, தங்க தாம்பாளர் தங்கத்தட்டுலாம் உண்டு, அதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சப்ஜியெல்லாம் பண்ணி சப்பன் போகு மாதிரி ஒரு 58-64 ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சா, ராஜா கற்றுக்கிட்டு கத்துறா, சமையல்காரர் அறிவு இருக்கா உனக்கு, இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாளா, மனுஷன் சாப்பிடுவானான்ற சமையல்காரன் நடுங்கி போயிட்டார். நம்ம வேலை முடிஞ்சது போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்ன ஒன்று ராஜான்னா, காய் கனி கிழங்கு கொண்டு வா, காட்டில் அதுதானே கிடைக்கும்ன்ற. இவாளுக்கு ஒன்று நம்ம நாட்டுக்குள்ளதானே இருக்கும், இவர் ஏன் காய் கனி கிழங்கு கேட்குறா? கேரளா வந்தாலே காட்டுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி தான், மரச்சீனி கிழங்கு, நேந்திரம்பழம், சக்கப்பிரதவன் எல்லாம் காட்டுக்குள்ள இருக்க ஐட்டம் தான், எல்லாம் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுவாமி எனக்கு அதை கொண்டா அப்படின்ற. அப்புறமா தான் அவளுக்கு புரியறது, பகவான் காட்டில் இருக்கிறதுனால இவரும் சுவாமி எதை சாப்பிட்றாரோ அதை சாப்பிட்றாரோ. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பண்ணுறத சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம். நம்ம சமத்து நமக்கு இன்னைக்கு சக்கப்பிரதமன் பிடிக்கும்னா பண்ணிட்டு சுவாமிக்கு முதல்ல நிவேதனம் பண்ணிடுமா? சீக்கிரம் பண்ணிவிடுவோம். அது ஒன்று இருக்க, இந்த காலத்தில் குட்டி குழந்தைகள் தான் ஏதாவது அதுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணா, அம்மா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணியாச்சா, நிவேதனம் பண்ணியாச்சா, எதுக்கடா தனக்கு பசிக்கிறது, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணுன்றது ஒரு ருட்டீனாக போயிடுச்சு. ஆனால் இவர் ராமாயணம் கேட்டுட்டு ராமன் என்ன சாப்பிட்ருப்பானோ அதை சாப்பிட்றார், நமக்கு அந்த தைரியம் நிச்சயமாக கிடையாது. அப்போ எப்படி ஹிருதயத்தில் அந்த ராமனுக்குள்ளே இறங்கியிருப்பார் பார்த்துக்கோங்க. அப்போ ராமாயணத்தோட வாழறதுன்னு பெயர். நம்ம ராமாயணத்தை கர்க்கடக மாதம் ராமாயண மாதம் சரியா, அந்த ராமாயண மாதத்தில் ராமனோட இருக்கிற மாதிரி வாழணும், ராமனோட இருக்கிற மாதிரி வாழணும். நம்மளும் கர்க்கடக மாதம் கஞ்சியெல்லாம் குடிக்கணும், ஆனால் ஆசிரம கஞ்சி மாதிரி இல்லை குடிக்கணும். ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் ராமன் கஞ்சி குடிக்கிறான், காணா கிடைக்கிறது ஒவ்வொரு ரிஷியும். ராமா எனக்கு பெருசாக ஒன்றும் பண்ண முடியலப்பா, இந்த கிழங்கு தான் வேவிச்சு வச்சுருக்கேன், கொண்டாங்கன்னு சாப்பிட்றேன், வெறும் கிழங்கு. சுவாமி அதையும் ஜீரணம் பண்ணுறார், சபரி பழத்தை மட்டும்தான் கொடுக்குறார். சுவாமி பழத்தை நன்னா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறார். இது யாருக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்கறத சுவாமி ஸ்வீகரிக்கிறார். இவர் என்னைக்காக சபரி மோட்சம் கேட்டுட்டார் அப்படின்னா அன்னைக்கு பழம் மட்டும் சாப்பிட்றார், ராமா பழம் சாப்பிடு, ராமா பழம் சாப்பிடு, ராமா பழம் சாப்பிடு. இதே தான் ஸ்மரணை. இப்படி ராமாயணத்திலேயே மக்னமாகி கிடக்கிறார் குலசேகராவிழ. ஒரு ஸ்திதியில் பகவானுடைய வனவாச விஷயம் ஆரண்ய காண்டம் சொல்லிட்டு இருக்கார், உபன்யாசம் பண்ணுறார். பண்ணும் பொழுது கரதூஷணாதிகள் சண்டைக்கு வந்து விடுறா. சூர்பனகை வந்தா பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா, அவள் போனால் மூக்கு காதெல்லாம் அறுபட்டு ஓடினவள், அங்கேருந்து கரதூஷணாதிகள் அனுப்பிட்டான். அவளை நாங்கள் தான் பெரிய வீரன்கள்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்டான். அப்போ ஜோராக பெரிய சண்டைக்கு அசுரர்கள்லாம் தயாராகி வரா. அப்போ ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து லக்ஷ்மணன் சொன்னான்னா, அசுராளெல்லாம் சண்டைக்கு வரா, 14,000 பேர் கிட்டத்தட்ட வரா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னா நீங்கள் சீதா மாதாவை கூட்டுண்டு ஏதாவது ஒரு பாறை மேலே போய் உட்காந்துட்டு இந்த யுத்தத்தை பாருங்கோ, இவ அத்தனை பேரோட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு விட்டான். அப்போ ராமன் சிரிச்சார், இல்லை லக்ஷ்மணா, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, எங்கள் ஆத்துக்காரி மூக்கு அறுக்கிறதுக்கும் எங்கள் ஆத்துக்காரி முன்னாடி என்னோடய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பல வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்ற எல்லா புருஷாலும் இப்படித்தான் ஞாபகம்ங்கோ, உங்கள் ஆத்து மாமாலேருந்து நான்கு வரைக்கும் இப்படித்தா. இந்த பெண்டாட்டி எதான சொல்லிட்டானா, எப்படாப்பா கடைக்கூன்னு காத்துட்டு இருப்போம், பாயலான்னு மறக்கலாம் மாட்டோம், மறந்துட்டா அப்புறம் அழகில்லையே. ராமன் சொல்லி கொடுத்த பாரு, எங்க தப்பு இல்லைப்பா. ராமன் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கான். சீதா பிராட்டி பார்த்தா சிரிச்சா, சுவாமி உங்க வீரம் தான் எனக்கு நன்னா தெரியுமே, நான் பார்க்காத வீரமா அப்படின்னு பெருமாள் சிரிச்சார். இல்ல இருந்தாலும் உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குடி, நீ ஒரு சந்தேகத்தை கலக்கு உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்க அப்படின்னு. தாயாத்மா, இல்லை சுவாமி, 13 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிய போடுது வனவாசம், 13 வருஷத்தில் நான் பார்த்துட்டேனே சுவாமி, விராதம் முதற்கொண்டு எத்தனையோ பேர் வதம் பண்ணுறத கண்ணால் பார்த்துருக்கேன் சுவாமி. இல்லைம்மா இல்லைம்மா, உன் உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குது, அந்த உறுத்தலோட எஃபெக்ட் தான் நீ அன்னைக்கு சொன்னாங்க. தாயார் யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்க்குறான், 13 வருஷமாக ஒன்றுமே சொல்லலையே ஆத்துக்காரர், ஏன்னா இப்போ தான் ஏகாந்தமாக இருக்கும் ஹனிமூன். சரியா வனவாசம் எதுக்கு சுவாமி ஒத்துண்டாருன்னா, அப்பாடம் ஹனிமூன், இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹனிமூன் ராமனை தவிர யாருமே கொண்டாடுறது. அதுக்கு அடுத்த நல்ல ஹனிமூன் யாருன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே கர்தன பிரஜாபதி தேவஹூதி. நமக்கெல்லாம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அதுவே தாங்க மாட்டேங்கிறது, அதுவே ஏண்டாப்பான்னு தூணி போடுறது. ஆனால் லாங் டேர்ம் சுவாமி அதுக்காகவே வனவாசம், 13 வருஷம் வனவாசத்தில் ஒரு தடவை கூட தாய ஒரு கோச்சின்றதில்ல, சுவாமி கோச்சின்றதில்ல, அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கா. இதுலேயும் பெருசாக ஒன்றுமே கிடையாது, சுற்றியில் டிஸ்டர்ப் பண்ணுற ஆளே கிடையாது. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாலும் ரிஷிமார்கள் மட்டும்தான், இல்லாட்டி ராட்சச பசங்க வேறு ரெண்டு பேர் தான் டிஸ்டர்பன்ஸ், தேவர்கள் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தாயார் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா, 13 வருஷத்தில் ஒன்றும் கோச்சிக்கலையே, சமயம் பெருசாக கிடையாது, எவ்வளோ பார்த்தாலும் காய் கனி கிழங்கு, இல்லாட்டி உப்பு போடலை, அன்னைக்கு குழம்பு ஜாஸ்தியாக வச்சுட்டா, புளி தூக்கலாடுறது, சாப்பிட்டு தீச்சிட்டா, எதையானு சொல்லலாம், அதுக்கும் சான்ஸே இல்லை. ஏதோ காய் கனிங்க கிழங்குன்னு நேச்சுரல் ஹெர்பலாகவே சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு அப்படி சௌக்கியமாக யோசிச்சு யோசிச்சு பார்த்தா, பகவான் சிரிச்சான், நீ மறக்கலாம் நான் மறக்க மாட்டேன்னுட்டேன், என்ன மறக்கலாம் என்ன மறக்க மாட்டாள் அப்படின்னா. வனவாசத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னடி சொன்னாங்கன்னா, தாயார் சொன்ன நான் காட்டுக்கு வரேன்னு சொன்னேன், அதுக்கு மேலேயும் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு சொன்னியே, பெருமாள் ஐசிட்டு போக மாட்டேன்னு சொன்னோட தாயார் கோபத்தை சொல்லிட்டா, நீர் தேவி, உமக்கு விலை கிடையாது, நீர் ஆண் வேஷம் போட்ட ஸ்திரீ அப்படின்னு நபும்சகல் லிங்கம் மாதிரி சொல்லிட்டார், நீ ரெண்டும் கேட்டா ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், பார்க்கறதுக்கு தான் புருஷன் ஹிருதயத்தில் ஸ்திரீ அப்படின்னுட்டான். அந்த வார்த்தை சுருக்குன்னு தச்சு விடுத்தான். அது யார், இவர் புருஷோத்தமன், நாங்கள்லாம் சரீரத்தில் புருஷன் சொல்லிக்கிறோமே, உரிய புருஷ ஜாதியே கிடையாது, எல்லாம் ஒரு பெண் பெற்ற பிள்ளைகள் தான். லோகத்தில் ஆண் பெற்ற பிள்ளைகள்னா ரெண்டு பேரை சொல்லணும், ஒன்று பிரம்மதேவன் பகவானோட நாபிலேருந்து நேராக வந்தா ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமல், அடுத்த ரெண்டாவது சொல்லணும்னா சுப்பிரமணிய சுவாமி, அவர் சிவபெருமான நெச்சி போட்டு அந்த வேகத்தில் வந்துவிட்டார். அதுக்கப்புறம் மூணாவதாக சொல்லணும்னா பாண்டுரங்கனை சொல்லணும், ஏன்னா சவுதாமாலி உடம்புலேருந்து வெளில வந்ததுனால சவுதாமாலியை ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாள், மற்ற யாரும் ஆம்பளை பசங்க கிடையாது, எல்லாம் பொம்பளை பசங்க தான், ஒரு பெண் வயிற்று பெற்றதுனாலேயே பெண் பசங்கள் தான். இவரோ புருஷோத்தமன், ஜனன மரணம் இல்லாத ஒரு சுவாமியை பார்த்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம். ஆனா தாயா சொன்னது தப்பே இல்லை வச்சுக்கோங்களேன், மோகினி அவதாரம் இவர் தான் எடுத்தார். இவர் சும்மா அந்த அவதாரம் எடுக்காம இருந்தாரா தப்பிச்சிருப்பார். இவரா எடுத்து மாற்றிட்டார். ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன். நம்மாழ்வார் சொல்றார், இவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நபும்சகமும் இல்லை. அப்படின்னா சாதா ஆண் போல இல்ல, அதை காட்டிலும் பெரியவன் புருஷன்ல உத்தமன் புருஷோத்தமன். ஸ்திரீ தான் அல்பமான ஸ்திரீ இல்லை, மோகினி அவதாரம் எடுத்து சிவனை வரைக்கும் மயக்கக்கூடிய பெரிய ஒரு நபும்சகன். ரெண்டும் கேட்டான், இப்படி இல்லை அப்படி இல்லை எப்படி வேணா இருப்பான் அப்படின்னும்படியா பெருமாளை பார்த்து தாயார் சொல்லிட்டான், ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம். தாங்க முடியல என் பெருமாளுக்கு, அது 13 வருஷமா உள்ளுக்குள்ள வச்சுருக்காரு. என்ன அநியாயம் பார்த்துக்கோங்க, 13 வருஷமா வெள்ள காட்டுல மனுஷன். மனுஷன் சொன்ன ராமன் ஆத்மானம் மனுஷம் மன்னியன்றாரோ பெருமாள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கார். கருவி 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 எப்படாப்பா சான்ஸ் கிடைக்கும்னு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருத்தான். தாயார் பிரமிச்சு போயிட்டார், இதை உள்ளுக்குள்ள வச்சுட்டா 13 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தினார். நம்ம சொல்றோம் இல்லையா, இத்தனை நாளா உள்ள வச்சிருந்த இன்னைக்கு வெள்ள கொட்டுறேன் என் சுவாமி கூட்டிட்டார். 13 வருஷ துக்கத்தை வெள்ள காமிச்சுட்டார் பெருமாள். நே தாயார் இப்படி பார்த்தா பெருமாள் சொன்னார், இருடா அவள் ஐஷிண்ட போய் நில்லு, நான் பா காற்றேன் வீரத்தைன்னுட்டான். இப்ப கரதூஷணாதிகள் 14,000 பேர் வராள். ரக்ஷசாம் பீம கர்மணாம், ரொம்ப அழகா வால்மீகி சொல்றா, ராட்சசர்கள் அராஜக யுத்தம் பண்ணும். அப்ப டெரரிஸ்ட் எல்லாம் ராட்சசர்கள், இப்ப யுத்தம்னா நேரடியாக சண்டை போடணும், நீயும் நில்லு நானும் நில்லு, ஒரு யுத்த பூமியில சண்டை போடுறோம், குருஷேத்திர யுத்தம். அதர்ம யுத்தம் அப்படின்னா இந்த மாதிரி பாம் வைக்கிறது, திடீர்னு வந்து துப்பாக்கி வந்து சுடுறது, திடீர்னு கட்டி கொண்டு எல்லாரும் தலையை வெட்டுறது, அதர்ம யுத்தம். தர்ம யுத்தம் அப்படின்னா நேரடியாக நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்னு சண்டை போடுறது தர்ம யுத்தம். ராமனுக்கு தெரிஞ்சதோ தர்ம யுத்தம், ஏன்னா அவன் தர்மவான். ராட்சசாளுக்கு அதர்மம் தான் நன்னா தெரியும், அவளுக்கு தர்மம் தெரியாது. அதனால அதர்ம யுத்தம் பண்ணக்கூடிய 14,000 ராட்சச வீரர்கள் ஒரு பக்கம், தர்ம யுத்தம் மட்டுமே தெரிஞ்ச ராமன் ஒரு பக்கம். ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. வால்மீகி பயப்படுறாராம், ஐயோ ராமன் தனியா ஒத்த ஆளா நிக்கிறாரே, அசகாய சூர. நிகமாத்த மகாதேசிகர் இந்த ஒரு யுத்தத்துக்கு சுவாமிக்கு ஒரு பெயர் கொடுக்கார், அசகாய சூர. யாருடைய சகாயமும் இல்லாமல் தன் சூரத்தனத்தினாலே ஜெயிக்கக்கூடியவன் ராமன். அதனால அசகாய சூர, அசகாய சூரன் ராமனுக்கு மட்டும்தான் பொருந்தான், வேற யாரையும் பக்கத்துல சேர்க்க முடியாது. அப்படி பகவான் நிக்கிறானா வால்மீகி பயப்படுறாரா, அச்சோ கதம் யுத்தம் பவிஷ்யதி, இந்த யுத்தம் என்னாகுமோன்னு ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. இத கேட்ட உடனே குலசேகர ஆழ்வாருக்கு கோபம் வந்துடுது. ஹே தளபதினு ஒரு கத்து கத்தினார். சேனாதிபதி ஓடி வந்தார், சதுரங்க சேனை தயாராகட்டும். சேனாதிபதிக்கு ஒன்னும் புரியல, இப்ப எதுக்கு சதுரங்க சேனை, இவர் பாட்டு கதை தானே கேட்டுருக்க, இப்போதைக்கு சேனையை தயார் பண்ண சொல்லிட்டா டக்குன்னு எழுந்தார் கடகடன். இவர் யுத்தத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டா, மனைவிக்கு ஒன்றும் புரியல, ஆர்த்தி எடுத்தா வீர திலகம் எல்லாம் எடுத்தா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு விட்டார். ஆனால் எல்லாரும் ரெடி ஆகிட்டா அவள் லீவுக்கு பெருமாள் ஓடி வந்துட்டார். ஏதோ பெரிய யுத்தம் வந்து கொடுத்துருந்து இப்போ சுற்றி வரைக்கும் விசாரித்த வரைக்கும் சேரன் சோழன்லாம் சோழன் பாண்டியன்லாம் இந்த பக்கம் யுத்தம் எடுத்துன்னு வர ஐடியாலே இல்லை. சுற்றி இருக்கிற யாருமே குலசேகர ஆழ்வார் சண்டை போடுற மூட்லேயே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய ராஜாதிராஜன் சூராதி சூரன், இவர் திடீர்னு கிளம்புறார் அப்படின்னு ஒன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. மந்திரிகளுக்கு புரிஞ்சு போயிடுது, என்னடான்னா ராம கதை கேட்ட எஃபெக்ட், ராமன் தனியா நிக்கிறார்னு சொல்லிட்டாரோ, இவர் நிஜமாவே இப்ப ராமன் ஜனஸ்தானத்தை தனியா நிக்கிறான்னு நினைச்சுட்டார். பகவானுக்கு ஹெல்ப் பண்ண பண்றதுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். என்ன ஒரு மனசு இருக்கணும், ராம விஷயத்துல என்ன ஒரு அந்த ஈடுபாடு இருக்கணும், அப்படி கேட்டிருக்கார் கதை. என் ராமன் தனியா சண்டை போடும்பொழுது நான் வெட்டியா உட்கார்ந்து இருப்பேனா அப்படின்னு என்ன ஒரு பக்தி இருக்கும் பார்த்துக்கோங்க. உடனே சதுரங்க சேனை தயாராகிடுது, சேனாதிபதி தலையை அடிச்சுட்டான், இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா ராஜ்யம் எனத்துக்கு ஆகும் அப்படின்னு அவன் கத்துறான். ஒண்ணும் பேச முடியாது ராஜா இடத்துல, எல்லாம் ரெடியா எடுத்து சங்கநாதன் எல்லாம் முழங்குறா, வேரிகை எல்லாம் கொட்டுறா, ஜனங்களுக்கு பாதி பேருக்கு ஒன்றும் புரியல, என்ன யுத்தமோ தெரியலே, ராஜாவே கிளம்புறாரே. சதவன் யுத்தத்துக்கு சேனாதிபதி வரலாம் கிளம்போ, அப்புறம் ராஜா போவோம். இவர் இங்கே ராஜா முதல்ல போய் நிற்கிறார். குழந்தைகள்லாம் அப்பாவை கட்டின்றது ராஜாவை, அப்பா நீங்கள் போகாதீங்கப்பா நாங்களும் வரோம், அப்புறமா வரலாம் கோலப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறார். மந்திரி பிரதானிகள்லாம் சொன்னார் சேனாதிபதி அவர் சொல்கிற மாதிரியே போயிட்டு நாங்கள் பார்த்துக்கலாம்ட்டேன். உடனே பௌராணிகர் கதை கேட்டதை பயந்து போயிட்டார், அவருக்கே புரியலை எதுக்காக ராஜா கதை கேட்டது திடீர்னு கிளம்பிட்டாரே, அவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் குளம் நடுங்கின்னு இருக்கார், மந்திரியெல்லாம் சுற்றி வளர்ந்து முழிச்சார். உங்கள் கதை சொல்ல சொன்னால் கதையாக சொல்லிட்டு போகணும். கேட்குறவாளெல்லாம் அப்படி டென்ஷன் பண்ணப்படா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு நான் ராமாயண கதை ஒழுங்காக தானே சொன்னேன், தப்பாக ஒன்று அவருக்கு டென்ஷன் வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சபடி ராமாயணம் அழகாக ஸ்லோகம் சொல்லிதானே சொல்லிட்டு இருக்கேன். உங்களை யார் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ராமன் தனியாக நிற்கிறான், ராமன் தனியாக நிற்கிறான், ராமன் தனியாக நிற்கிறான், 1000 தடவை சொல்ல சொன்னால் ராமன் தனியாக நிற்கிறான். ஒரு தடவை தானே வால்மீகி சொல்லியிருக்காரு, அதையும் 1000 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். இவர் கேட்டால் எதுக்கு என்ன போய் சித்திரேழுனா, உம்மால் தான் இத்தனை பிரச்சனையும் வந்திருக்கு. என்ன பிரச்சனை? ராஜா கிளம்பிட்டார், எங்கே ஜனஸ்தானத்துக்கு கிளம்பிட்டார், எதுக்கு ராமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயின்ட்டுருக்கான். உடனே இவர் பார்த்தார், கண்களில் கண்டி, இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம நல்லா கதை சொல்கிறோம் பரவாயில்ல, ராஜா என்னமா கேட்குறார், அதானே ஒரு சந்தோஷம், பரவாயில்ல ஃபஸ்ட் கிளாஸாக கதை சொல்கிறோம், கேட்குறவாள்லாம் உருகிறாள். மந்திரிகள் பார்த்தா இதுக்கு என்ன பரிகாரம் எங்களுக்கு தெரியல, இப்போ யுத்தத்துக்கு போகிற ராஜாவை நிறுத்துகிறோம், ஏதான வழி இருந்தால் சொல்லுங்கன்னு. உடனே அவர் சொன்னார், யுத்தம் முடிஞ்ச ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை சொல்றேன். எங்க சொல்ற? ராஜா கிளம்பி போயிட்டார், அவர் கதை கேட்டாலாவது பரவாயில்ல, பக்கத்து கதையை சொல்லலாம். கதை கேட்டு அவர் பாட்டுக்கு ராமனுக்கு சகாயம் பண்றேன்னு கிளம்பிட்டார். நீர் யாருக்கு சொல்ல போயிருந்தார்? இவர் சொன்னார், என்ன ஒரு குதிரையில உட்கார தழிச்சுட்டு போங்கோ, அவரை போற வழியில எதிர்க்க கொண்டு என்ன நிக்க வைங்கோ, அந்த விஷயத்த சொல்றேன்னு. உடனே கடகடனி இவர் ஒரு குதிரை ஏற்றி வச்சுட்டு குறுக்க வழியில் இவா போய் ராஜா எதிர்க்க போய் அந்த பௌராணிகளை நிற்க வச்சார். உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னார் பௌராணிகள். உடனே குலசேகர ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டார். நீங்களும் ஒரு ஆளா யுத்தத்துக்குன்னு பௌராணிகரை பார்த்து. அவர் சொன்னார், கதை சொல்கிறதுக்கே தெம்பு இல்லை, யுத்தத்துக்குலாம் என்னால் ஆகாது அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்க, சீக்கிரம் வழியை விட்டு விலகுங்க, ராமனுக்கு சகாயம் பண்ண போகிறேன். பிரபு, அந்த யுத்தம் முடிஞ்சுடுத்து பிரபு. என்னது யுத்தம் முடிஞ்செடுத்தா? அதுக்குள்ளையா? ஆமாம் பிரபு, யுத்தம் முடிச்சுடுத்து பிரபு. பகவான் ஒருத்தனா நின்னான, வில்ல எடுத்தான், நம்ப எடுத்தான், தலைதலை தலையெல்லாம் வெட்டி வீழ்த்தினான், கிள்ளி கலைந்தான் என்ற ஆண்டாள். எல்லாத்தலையும் கிள்ளி போட்டுடான் சுவாமி, அத்தனையும் கிள்ளி போட்டுட்டா. ராமன் அப்படி ஜம்முன்னு நிற்கிறார், உடம்பெல்லாம் அசுரா போட்ட தானம் எல்லாம் தச்சிருக்கு. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம், அந்த ஸ்லோகம் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த விஷயத்துக்கு அப்புறமா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனா சுகாவகம், எல்லாரையும் ஜெயிச்சு பகவான் நிற்கிறான், கையில் கோதண்டத்தை வச்சுட்டு, உடம்புல அங்கங்கே இந்த அசுரால்லாம் போட்டு அம்பு பானங்கள் அதெல்லாம் பட்டு அங்கங்கே ரத்தம் சதையெல்லாம் பிஞ்சு தோலெல்லாம் உறிஞ்சு அங்கங்கே ரத்தம் எல்லாம் பட்டு இப்படி நின்றுருக்கான சுவாமி கையில் அப்படி கோதண்டத்தை வச்சுட்டு ஜெயிச்சு அந்த சந்தோஷத்தை. தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகர்ஷீனா சுகாவகம், இந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், நடானா 14000 ராட்சச பேருக்குள்ள ஒரே சமயத்தை அடித்து துவம்சம் பண்ணிட்டார் சுவாமி. தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டுவா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வசர். இப்போ பார்த்தாளாம் தாயார் ஒரு ஒசரத்தை நிற்க வச்சிருந்தாராம் லக்ஷ்மணமூர்த்தி. தாயார் அங்கேருந்து ஒரு குதி குதிச்சாளாம். சாதாரணமாக தாயார் ரொம்ப நிதானமாக நளினமாக அடுத்தவா எதிர்க்க தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாமலேயே வச்சுட்டு இருந்தா தாயார். இப்போ என்னடான்னா ஒரே குஷியாக லக்ஷ்மணன் முன்னாடி ஒரு குதி குதிச்சு ஓடி வரவளாம் தாயா. சாதாரண வயசுக்கு வந்த பொண்ணு அப்படி குதிச்சு ஓடி வரா, சும்மா அடங்கு நிதானமாக இருந்தேன் அப்படின்னு. கல்யாணம் ஆயாச்சு, பக்கத்தில் மச்சினு இருக்கான் வரி ஜம்னு ஒரு குதி குதிச்சு காலில் சலங்க சத்தங்க குடு குடு குடுன்னு ஓடி வந்து பெருமாளை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம், வெக்கத்தை விட்டுட்டாலும். தாயா ரொம்ப நளினமாக இங்கீதமாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவள். இன்னைக்கு குஷி தாங்க முடியாமல் தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவகிஷ்டுவா அப்படி இறுக்கி கட்டின்றாளாம். கட்டின்றது மட்டும் இல்லை, பெருமாளோட கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டாள். பெருமாள் கண் அப்படி அகண்டு, ஏற்கனவே பெரிய கண்ணா, அப்படி ஆச்சரியம், அடடா 13 வருஷம் வீணாக போயிடுது, டெய்லி ஒரு ராஷ்டிரசபை அப்படி வதம் பண்ணினா டெய்லி ஒரு முத்தம் கொடுத்துருப்பாளே, மிஸ் பண்ணிட்டேனே நினச்சாலாம் பெருமாள். உடனே தாயார் பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியாமல் ரெண்டு கையில் சுவாமியுடைய திருமுகத்தை அப்படி வச்சுட்டு ரெண்டு கண்ணத்தையும் மாற்றி 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 முத்தம் கொடுத்து, நெத்தியில் முத்தம் கொடுத்து, தோளில் முத்தம் கொடுத்து, கையில் முத்தம் கொடுத்து, லக்ஷ்மணன் வெக்கப்பட்டு தலையை குடிஞ்சு விட்டார். லக்ஷ்மணனுக்கு வெக்கம் கொடுத்தான். இந்த காட்சி ரொம்ப நன்னா இருக்கு, பார்க்கலாமா கூடாதா அப்படின்றதால தலையை குடிஞ்சு விட்டார். ஏன்னா தாயாருடைய சந்தோஷம் அப்படி உற்சாகம் கரபுரண்டு போயிடுத்து. அப்படி முத்தம் கொடுத்து 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 அந்த புண்ணுக்கெல்லாம் தாயார் மருந்து போட்டாள். ரொம்ப அழகா பர்த்தாரம் பரிஷஸ்வஜன பபூவ ஹிருஷ்டுவா வைதேகின்ற வால்மீகி சொல்றார். அந்த இடத்துல ஜானகின்னு சொல்லலை, இல்லாட்டி மைதிலின்னு சொல்லலை, இல்லாட்டி சீதான்னு சொல்லலை, வைதேகின்றாள். வைதேகி அப்படின்னா விதேகராஜனுடைய புத்திரின்னு அர்த்தம். அப்படி கட்டிக்கும் போது அதுக்கு பெரியவாசான் பிள்ளைன்னு ஒரு பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். இந்த வைதேகின்ற ஒரு வார்த்தையை இங்க ஏண்டா வால்மீகி போட்டா அப்படின்னா சொல்றா அப்ப தாயார் நினைச்சிருந்தாளா, நல்லவேளை எங்க அப்பா விதேகராஜன் ஜனக மகாராஜா இங்க இல்லேனா. ஏண்டா அப்படின்னா சொத்தவில்ல உடைச்சதுக்கே என்ன கொடுத்தா, 14,000 பேரை அடிச்சு துவம்சம் பண்றத பார்த்தாருன்னா மிதிலால இருக்க எல்லா குழந்தைகளும் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. தெய்வம் ரட்சிச்சுது, நல்லவேளை சக்கரத்தை சண்டை இல்லாம நிம்மதியா இருக்க, எங்கப்பா இங்க இல்லேன்னு நினைச்சா. அதனால வைதேகியம், இவ்வளவு பெரிய ராஜ்யானம் பாருங்க. விதேகராஜன் புத்திரியா இருக்கிறதுனால விதேகராஜன் நினைச்சு அப்பப்பா ஜனக மகாராஜா இங்க இல்ல, நாம் பொழைச்ச தம் திருஷ்டுவா சத்ருஹம் தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபு வகிஷ்டுவா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜ. இத சொல்லி முடிச்சவொடனே குலசேகராழ்வார் கண்கள் அப்படி கண்ணீர் வழிஞ்சுதான். அப்படி இல்ல எடுத்த அப்படி நானே இழுத்த டங்காரம் டங் சத்தம் போட்டு அப்படி ஜெய விஜீபவ அப்படின்னு சங்கநாதம் முழங்கினார். என் ராமன் ஜெயிச்சுட்டான் சொல்ற, அதானே பார்த்தேன், நான் போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கும் பெருமாளுக்கு, அசகாய சூரனாச்சு. உடனே அந்த பௌராணிக கண்கள்ல ஆனந்த பாஷம், இவ்வளவு நாள் ராமாயணம் சொன்னதுடைய பிரயோஜனம் என்ன, பிரத்யக்ஷமா ஒரு ராம பக்தனுடைய அனுபவத்தை பார்க்கறதுக்கு தானே. இப்ப பல ஊர்களுக்கு போய் பிரவச்சனம் பண்றோம், எதுக்குன்னா ஒரு பாகவதமோ ராமாயணமோ பக்த விஜயமோ சொல்லும்பொழுது யாராவது ஒருத்தர் ஹதயத்துல இந்த பாவம் சித்திச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அதை விட பெருசு வேற என்ன வேணும். நாங்கள் இப்போ ராமன் நான் நாமம் சொல்லிட்டு இருக்கோம் விடாம, பகவத் அனுபவம் கிடைச்சதுன்னா அதை விட சன்மானம் லோகத்தில் எங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ணா கூட பெருசு இல்லை. கேட்கிறவா அந்த பாவத்தை பிடிச்சுட்டு எழுதுனா அதுதான் பரமசௌக்கியம், பரம சந்தோஷம். குலசேகர் ஆழ்வாருக்கு வைகுண்ட லோகத்திலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா நம்ம கூட இப்படி ஒரு பக்தி பண்ணலையே, இப்படி ஒரு ராம பக்தி நமக்கு வரலையே அப்படின்னு அழகா ஆஞ்சநேய சுவாமி ராமன் காலில் விழுந்தார். ராமா என்ன பக்தன்பா, இப்படி ஒரு ராமாயணம் எங்கேயாவது ரா அப்படின்னாலே முதல்ல ஓடி வந்து உட்கார்றானோ ஆஞ்சநேய மூர்த்தி தான், ஜம்முன்னு உட்கார்ந்துருவார். எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் அப்படி ஓடி வர மாருதியே சொல்லிட்டார். ஜெய் போலோ குலசேகராழ்வாருக்கு ஜெய். மந்திரிகள் பார்த்தா இவரை கதை கேட்க விட்டாலும் பிரச்சனையா இருக்கு, கதை கேட்காம விட்டா ஸ்ரீரங்கம் கிளம்புறேன்றா. சரி ஸ்ரீரங்கம் போக வேண்டாம்னு பாகவதால கொண்டு விட்டா அந்த புறத்தெல்லாம் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு பஜனை நடக்கிறது அந்த புறத்துல. சரி ராஜாவோட ஏதானும் அரசியல் விஷயமா பேசலாம் அப்படின்னா அரசவையில் உட்காந்து இந்த ராஜா நீங்க அரை மணி நேரமா நாமஜபம் பண்ணலன்றா, சரி சரி சொல்லுவோன்றா, எல்லாரும் உட்கார வச்சு ராம ராம ஜபிக்கிறா. பார்லிமெண்ட்ல உட்காந்து எல்லாம் ராமநாமம் ஜெபிச்சா உருப்படும் வச்சுக்கோங்க, தேசம் உருப்படும். நிஜமா அவளெல்லாம் பார்லிமெண்ட்ல உட்கார வச்சு முதல்ல ஒரு மணி நேரம் ராமநாமத்தை சொல்லு, முடியும் போது ராமநாமத்தை சொல்லு, நடுவில் ஒரு மணி நேரம் பிரேக் பகவத்கீதா கத்துக்கோன்னா சத்தியமா பார்லிமெண்ட் உருப்படும், தேசம் உருப்படும். அது பகவான் தான் நடத்தி கொடுக்கணும், சத்தியமா சொல்றேன். ஏன்னா இப்ப குதர்க்க புத்தி குயுக்த புத்தி தேசத்தை பத்தி சிந்தனையே இல்லாம இருக்கா இல்லையா, தேச சிந்தனை எப்படா வரும்னா பகவன் நாமத்தை சொன்னா பகவத்கீதையை சொன்னா. இந்த நிஜமா சொல்றேன், பார்லிமெண்ட்டை டெய்லி ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும், யாராவது ஒருத்தர் நாம் இல்லை யாராவது ஒருத்தர் உபன்யாசம் பண்ணி இந்த தேசத்தினுடைய மகிமை, இது ராமன் ஆண்ட பூமி, அம்பரீஷன் ஆண்ட பூமி, பரதன் ஆண்ட தேசம், சத்ரபதி சிவாஜி ஆண்ட தேசம், குலசேகர ஆழ்வார் ஆண்ட தேசம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சா பார்லிமெண்ட்டை நினைச்சு அத்தனை பேருக்கும் புத்தி வரும். அவெல்லாம் என்னமோ ஜனங்களை கொண்டாட நினைச்சிட்டு இருக்கா, வேற வழி இல்லாம இருக்கிற சொத்தையில எது நல்ல சொத்தைன்னு பார்த்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இதுக்கு மேலே பெருசாக யோசிக்க முடியல, ஏதோ பகவத்கிருபா மாறியிருக்கு, இனிமேலும் மாறணும் மாறியே தீரும். அதுக்கு நம்முடைய அந்த பக்தி நாமஜபம் எல்லாமே ஒத்தாசப்படும். அந்த மாதிரி ஆச்சரியமா ராஜசபை முழுக்க பகவத் நாம சங்கீர்த்தம். மந்திரி பிரதானிகள் பார்த்தா நம்ம நல்லதுன்னு பண்ண போய் இதுவே இப்போ பிரச்சனையாக போயிடுச்சு. இப்போ ராஜாவுக்கு இந்த பாகவதாளிடத்தில் விரோதம் வரும்படியாக ஏதானும் பண்ணும், இதுதான் கஷ்டம். பக்தி வரவே கஷ்டம் இல்லை, இதை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அனுகூல சத்ருன்னு பேர், இப்போ நிறைய பேர் பந்துக்கள் இருப்பா, கரெக்டாக சத்சங்கத்துக்கு இறங்குவோம் கோவிலுக்கு இறங்குவோம் அப்போ தான் வந்து நிற்பான். எங்கள் அத்தை கிரகப்பிரவேசம் உங்களுக்கு தான் கூப்பிடணும்னு பொய், நம்ம அதே பொய் தானே சொல்கிறோம். அந்த பக்கம் போகிற வேலை இருக்கு, அப்படியே கையோடு கொடுத்துட்டு வந்துடலாம், இதுக்காகலாம் தனியாக இறங்க முடியாது, நம்மளும் சொல்லிட்டு தானே போகிறோம். பிரத்யேகமாக யாரையும் பார்த்து பிரத்யேகமாக பத்திரி கொடுக்க, பத்மநாபருக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவே கடைக்கு போய் கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு போய் சிப்ஸை வாங்கிட்டு வரணும் தானே வரும், இல்லை அடி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவாங்க. யாரும் யார் மேலேயும் அபரிமிதமான காதல் கொண்டு கால் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி அவாத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக சத்தியமாக வர மாட்டா, வெளில சொல்ல மாட்டா, ஆனால் உண்மை அதுதான். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவாங்க, கோவில் போன நேரமா வந்துருவா, அப்புறம் வந்தா சும்மா இருக்க முடியுமா, வாங்கோ உக்காருங்க காபி சாப்பிடுங்க எதையான சொல்லி அவள் ஒரு அரை மணி நேரம் பேசி ஒரு முக்கால் மணி நேரம் வந்து பேசி ஒரு பத்திரிகைக்கு ஒன்றே கால் மணி நேரம் தண்டமா போச்சு. அவ கோவிலுக்கு போயிருந்தா அவளுக்கும் அனுகிரகம் கிடைச்சிருக்கும், நமக்கும் கிடைச்சிருக்கும், சத்தங்கள் இருந்தா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும், எல்லாம் கெடுத்தாச்சு. இதுக்கு பேர் அனுகூல சத்ருன்னு பேர். அதை கரெக்டாக புரிஞ்சிருந்தவன் யாருன்னா பிரஹலாதன், அப்புறம் விபீஷணன், இவாள்லாம் புரிஞ்சுட்டான். இவாள் அனுகூல சத்ரு, சுவாமியை நம்மளை அடைய விடாமல் கெடுக்கா அப்படின்னு. பிரதிகூல பந்து அனுகூல சத்ரு. அனுகூல சத்ருன்னு தெரிஞ்சுட்டுனோம்னா ஜெயிச்சுடலாம். இப்போ பாதுகா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மந்திரி பிரதானிகள்லாம் ஒரு ஸ்ரீராம நவமி உற்சவம் நடக்கிறது ராஜசபையில், ஜோரா அரண்மனையில் நடக்கிறது. அழகா குலசேகர ஆழ்வாருடைய குலத்தை பூஜை பண்ண ராம விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு தான் டெய்லி அவர் நிறைய முகுந்தமாலா ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன் நிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். முகுந்தமாலா முழுக்கவே கிருஷ்ண சம்பந்தமா இருக்கும். அவருடைய பிரபந்தம் பெருமாள் திருமொழியின் பேர், 105 பாசுரம், முழுக்க முழுக்க நிறைய ராம விஷயமாவே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் குலசேகர ஆழ்வார். அந்த ராம விக்கிரகத்துக்கெல்லாம் அழகா அன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா பண்ணும் பொழுது திடீர்னு பட்டர்லாம் சொன்னா, ராஜா விடத்துல சொன்னா, பகவானுக்காக ஒரு புதுசா ஒரு நவரத்ன மாலை பண்ணி வச்சிருக்கான், அந்த நவரத்ன மாலை காணலை அப்படின்னு. குலசேகர ஆழ்வார் ரொம்ப டென்ஷன் வந்துடுச்சு. அது என்னது, ராஜசபையில அதுவும் அரண்மனையில ஒரு நகை காணலை அப்படின்னா அப்ப ராஜ்யம் எந்த நிலைமையில இருக்கும், எல்லாரையும் தேடுங்கோ அப்படின்னா எல்லாரையும் தேடினான், எங்கேயும் கிடைக்கல. அப்ப ராஜா கேட்டார், மந்திரிகள் எல்லாம் அதட்டினார், குலசேகர ராஜா மிரட்டினார், என்ன நினைச்சுட்டு இருக்காள், என்ன ராஜ்யம் பரிபாலனா என்னமோ, ஆஹா ஓஹோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெய்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காள், அரண்மனையில ஒரு நவரத்ன ஹாரம் காணலை, அதுவும் சுவாமியோட ஹாரம் காணலை, என்ன பண்ணிட்டு இருக்காள் நீங்கள்லாம் அப்படின்னா. அப்போ மந்திரிகள் சொன்னா, நம்ம அரண்மனையில் அப்படி யாரும் கிடையாது மகாராஜா, நம்ம தேசத்தில் இருக்கவெல்லாம் சௌக்கியமாக தான் இருக்கா, அதனால் அவளுக்கு இதெல்லாம் திருட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்போ உடனே ராஜா சிரிச்சார், அப்போ இது திருடுறதுக்குன்னு யாராவது பரதேசத்துலேருந்து வந்திருக்காளோ அப்படின்னு. உடனே மந்திரிகள் சொன்னால், பரதேசிகளாக வந்திருக்கா மகாராஜா அப்படின்ட்டு கேட்ட. பரதேசின்னு நீங்கள் யாரை சொல்கிற, பரதேசினா பிச்சைக்காரன் அர்த்தம் உண்டு, தமிழ்நாட்டில் பரதேசினால பிச்சைக்காரன் ஆயிடுச்சு, வேறு தேசத்தை வந்ததே மறந்து போயிடுச்சு. பரதேசத்திலேருந்து பரதேசிகளாக வந்திருப்பாங்க, யாரை பரதேசிகள்னு சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ தயங்கி தயங்கி, இங்கே யார் மகாராஜா பரதேசி, வீடு வாசல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு, கிடைக்கிறத தங்கிண்டு, போடுறத சாப்பிட்டுண்டு, சௌக்கியமாக வெட்டி கதை பேசிண்டு, ராமாயணம் இப்படி அலைஞ்சின்னு இருக்காள், இவா யாராவது ஆசைப்பட்டு எடுத்திருக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். எப்பொழுதுமே பாகவதாளுக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவமானங்கள் இருந்து சுவாவமாக வரும். பிரஹலாதனுக்கு வரலையா, யாருக்கு வரலை சொல்லுங்க, ஆதிசங்கர பகவத் பாதருக்கு வரலையா, ஏன் காஞ்சி காஞ்சி மடத்துக்கு வரலையா, சிங்கேரி மடத்துக்கு வரலையா, அகோபில மடத்துக்கு வரலையா, அன்னமாச்சாரியாருக்கு வரலையா, ராமானுஜருக்கு வரலையா, மீராவுக்கு வரலையா, சுவாமி விவேகானந்தருக்கு வரலையா, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வரலையா. இன்னைக்கு எல்லாரும் திருவண்ணாமலை ரமண மகரிஷி அவ்வளோ கொண்டாடுறோம், அதே திருவண்ணாமலை இருக்கிறதா தான் ரமண மகரிஷி கல்லாலேயே அடித்தார். சேஷாதிரி சுவாமிகள் வந்து பகவத் கிருப்பையினாலே ரமண மகரிஷி பெரியவர் பகவான் காண்பிச்சு கொடுத்த சேஷாதிரி சுவாமிகள். இல்லைன்னா யாருக்கு தெரியும், அதோட பைத்தியம் அவங்க பயந்து உட்காந்துருக்குன்னா எல்லாரும் சொல்லி இந்த கல்லால் அடிச்சுட்டு இருந்தாள் பாதாளலிங்கத்துக்கிட்ட உட்காந்த ரமணர். அப்ப இன்னைக்கு பகவான் ரமணர் நம்ம எல்லாம் போனார், ரமணாசிரமம் போனா நல்லா இருக்குன்றோம். அதே திருவண்ணாமலை ரமண அந்த பாடுபடுத்தினான், அத்தனை பாடுபடுத்திருக்கான், ராகவேந்திரப்படாத பாடுபடுத்தி லோகத்துல பிரசித்தம் அன்னிலே இன்னி வரைக்கும். குலசேகர ஆழ்வாருக்கு கோபம் வந்துடுத்து, நாக்கு இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்லை, என்ன நினைச்சுட்டு இருக்குன்னா, இல்லை அப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு அவள் மேலே தான் டவுட் அப்படின்ட்டான். ராஜா சொன்னார், அவளுக்காக நான் சத்தியம் பண்ணுறேன்னுட்டார். அந்த காலத்தில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு பகவத்கீதை புக்கை வச்சு தலைமையில கை சத்தியம்லாம் கிடையாது, அது ரொம்ப ஈஸியாச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா காட்டில் அலையக்கூடிய ஒரு சர்ப்பத்தை பிடிச்சிட்டு வந்துடுவான், நல்ல நாகத்தை நாகராஜனை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு குடத்துக்குள்ளே போட்டு அடைச்சிடுவான், அது கோபத்தில் சீரிண்டே இருக்கும் குடத்துக்குள்ளே. அப்போ குடத்துக்குள்ளே கையை விட்டு அதுக்கே முதல்ல தைரியம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த குடத்தை கொடுத்து தூக்கிட்டு போகினாலே அடிவேறு கிளம்புவோம், அந்த குடத்துக்குள்ளே பாம்பு இருக்கனாலே பத்தடி தள்ளி நிற்போம். அந்த குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே கையை விட்டு சத்தியம் பண்ணணும். அப்போ சத்தியத்து மேலே அந்த காலத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி உள்ள கொண்டு சத்தியம்னு பண்ணியாச்சுன்னா சத்தியமா இருந்தா பாம்பும் அடங்கும். உலகத்துல சத்தியத்துக்கு அடங்காத ஒரே வஸ்து மனுஷ ஜந்து மட்டும்தான். நன்னா ஞாபகம், பூமியிலேந்து சூரியன்லேந்து கோர மிருகங்கள்லேந்து எல்லாமே சத்தியத்தை கட்டுப்படும், மனுஷால தவிர. மனுஷால் மட்டும்தான் சத்தியம்ன்றது அடுத்த வாழ்க்காக சொல்லும்போது சத்தியம் சொல்லும். சத்தியத்தில் பார்த்தோம்னா சத்தியத்துக்கு அவ்வளோ வேலை கிடையாது. கலியுகத்தை சத்தியம் ஒட்டின் இருக்குன்றா பெரியவா, அது ஒரு கால் தான் ஓடின் இருக்கு அப்படின்னு தான் பாகவதமே சொல்றது. எல்லாம் போயிடுத்து சத்தியம் ஒன்று தான் இருக்கு, அதையும் உடைக்க பார்க்குறான் கலிபுருஷன் அப்படின்னு. அந்த உடஞ்ச காலை வச்சுட்டு இவ்வளோ சத்தியம் ஓடிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதிசயமா இருக்கு. கலியுகத்தில் சத்தியம் இல்லையான அந்த ஒத்த காலில் நின்று இருக்கான் தர்மம். அப்ப மகாராஜா சொல்லிட்டார் சரின்னுட்டான். மந்திரிகளும் அசரலை, வைத்தியம்லாம் ரெடியா இருக்க சொல்லிட்டாரு, சத்தியம் பண்ணுவார், பாம்பு கடிக்கும், டக்கன் மருந்து கொடுத்துடலாம், இவா பொய் நிரூபணம் ஆகிட எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி எதுக்குடானா இவரை சத்தங்கத்திலேருந்து கெடுக்கணும், இவர் ராமாயணம் கேட்கப்படாது, இவர் ராமபக்தி பண்ண பக்தி நம்ம எல்லாரும் சொல்ல பக்தி ஒரு எல்லைக்கு மேலே இருக்கப்படாது. கோவில் போகணும், பெருமாளை பார்க்கணும், வேண்டியதை கேட்கணும், உண்டியில் 10 ரூபா போகணும், ஆற்றுக்கு வந்துடும், கடக்கடான்னு போகணும், குடுகுடுன்னு வந்துடும். அங்கேயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பைத்தியம் மாதிரி அங்கே உட்காந்துருக்கா, ஆற்று வேலையை பார்க்க வேண்டாம், பொறுப்பே இல்லைன்னு. கோவிலில் 4 மணி நேரம் உட்காந்தா பொறுப்பு இல்லைன்னு இருக்கும், வெட்டியாருக்கு வந்து கோவில் இருக்கணும் அர்த்தமாக போயிடுது. அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. எங்களெல்லாம் பார்த்தா அவர் பைத்தியக்காரர் அடியா சொல்லிட்டு 1 ரூபா போய் கிட்ட பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு லோக பிரசித்தம் இது. கொண்டு வந்துட்டா மந்திரிகள் கவலையே படலை. சாதுக்கள்லாம் சொன்ன ராஜா எங்களுக்காக நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம். சரி அவா சொன்ன மாதிரி நாங்களே எடுத்தோன்னு ஆயிட்டோம்னா ராஜா சொன்னார் இல்லை, இது உங்களை மருத்துவருக்கும் அவமானம் இல்லை, நீங்கள் உங்கள் பெரிய மனசு அப்படி, ஆனால் என்னுடைய தேசம், இந்த தேசத்தில் பாகவதாளுக்கு ஒரு அசிங்கம் நடக்கிறதுனா அதுக்கு முழு பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் நான் தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது இருக்கிறதுனால நிரூபணம் பண்ண வேண்டிய தர்மம் என்னோடது. இப்போ ராமன் எதுக்கு காட்டுக்கு போனான், காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தமே ராமனுக்கு கிடையாது. அப்பா ஒரு வார்த்தை நிர்பந்திச்சு வாங்கின வாக்கியம், அவரா சந்தோஷப்பட்டு ராமன் காட்டுக்கு போகணும் தசரதன் தன் வாயினால சொல்லல, என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம அவர் மயங்கி கிடக்கிற சமயத்துல கைகை காட்டுக்கு போன அப்பா சொன்னான்னு சொல்லி அனுப்பினான். சரியா அந்த மாதிரி சொல்ற சமயத்துல கூட ராமனுக்கு உரிமை உண்டு, அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்பாவுக்கு வயசாயிடுது, புத்தி பேரழிச்சு போயிடுதுன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு இவன் ராஜ்ய பரிபாலனை பண்றதுக்கான முழு ரைட்ஸும் ராமனுக்கு உண்டு. எல்லாருமே சொல்றா அத்தனை பேருமே, ராமா இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிற அதிகாரம் உனக்கு உண்டுன்றான், உனக்கு உன்னுடைய சொத்து, இது உன்னுடைய பதவி. தசரதனே ஒரு சிட்டியில சொல்றார், அப்ப கூட பகவான் சொல்றான் எங்க அப்பாவுடைய சத்தியம் எனக்கு முக்கியம், ராஜ்யம் முக்கியம் இல்லைன்னு கலந்தான். பித்ருவாக்கிய பரிபாலன், நமக்கு அப்பா வேண்டாம் ராஜ்யம் ஒன்று, அப்பாவா சொத்தான், அப்பா பாவம் இது வரைக்கும் பார்த்துட்டேன், எங்க அப்பா நினைச்சுக்கிறேன், போட்டோ போடுறேன், மாலையை போடுறேன், சொத்து மட்டும் இருந்தா போதும். இது லோகத்தூர் நமக்கு பாக்குறேன் பிரத்யட்சத்துல கலியுகத்துல ராமன் ரிவர்ஸ், எனக்கு ராஜ்யமே வேண்டாம், எங்க அப்பாவுடைய வாக்கியம்தான் முக்கியம். அவன் கிளம்பினான், அவளை வசதி ஆச்சு, ஏன்னா பித்ருதேவோ பவ, லோகத்தில் முதல் ஆச்சாரியம் அவாவாளுக்கு யார் அப்படின்னா அப்பா தான். பிரகலாதன் யாரா பெரிய ஆச்சாரியன்னா சத்தியமாக இரண்யகசிபு தான். நாரதர் கூட கர்ப்பத்தில் இருக்கும்போது நாராயணன் சொல்லிடான்னு சொல்லிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் கைடே பண்ணலை. இரண்யகசிபு போட்டான் பாருங்க, ஒரு நாளைக்கு விஷம் கொடுத்தான், ஒரு நாளைக்கு அக்னியில் போட்டான், ஒரு நாளைக்கு கடலில் போட்டான். நாராயணா நாரதர் பார்த்தார், நம்ம சொல்லும்போது கூட பையன் எவ்வளோ சொல்லலையே. இந்திய கசிபு மகா ஆச்சாரியன், என்னமா சொல்ல வச்சுட்டான், ஜெகதாச்சாரியன் மாதிரி அழகா நாராயண நாராயணன் ஜபிக்க வச்சுட்டான், அசந்து போனான். அதனால குலசேகராழ்வார் சொன்னால் இந்த ராஜ்யத்தினுடைய அசிங்கம் எல்லாம் என்ன பொறுத்தது அப்படின்னு சொல்லி நேர குடப்பாம்புக்குள்ள கையை விட்டு விட்டு பரநண்பர் கொள்ளா பாகவதா எடுத்திருக்க மாட்டா, இது சத்தியம்னுட்டார். பாம்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தேமேன்னு கடந்தது. சரி கொத்த வேண்டாமா, அதுக்கு சத்தியம் தெரியுமா, என்ன அடைச்சி வச்சிருக்கான், கோபம் தானே வரணும், கோபம் வரலையா, அடங்கி கடந்தா. மந்திரிகள்லாம் அசந்து போயிட்டா, பயம் வந்துடுத்து. ராஜா சொன்ன உண்மையை சொல்லுமோனுட்டான், ராமநாமத்தின் மேல் ஆணையிட்டு கேட்கின்றேன் உண்மையை சொல்லுமோனுட்டான். அதுக்கு மேலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியலை. மந்திரி பிரதானிகள் சொல்லிட்டா, நாங்கள் தான் ஹாரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சோம். ராஜா கேட்டார், எதுக்காக இப்படி பண்ணி பாகவதா மேல் அபச்சாரம் பண்ணிட்டேன், பாகவத பிரச்சாரம் போய் பண்ணுவேடா, இப்படி மகாபாவத்தை பண்ணிட்டா என்ன விஷயம், எதுக்காக அவளுக்கும் உங்கள் மேலே என்ன பிரச்சனை, அவள் பாட்டுக்கு எதோ சாப்பிட்டு அவள் பாட்டு தானே இருக்கா, நம்ம ராஜ்யத்துக்கு அவள் வந்த பேர் தானே சுபிக்ஷமாக இருக்கும், என்ன கஷ்டத்தை கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னா. அப்போ மந்திரிகள் சொன்னால, நீங்கள் நிறைய கதை கேட்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு அவளோட சேர்ந்துன்னு பஜனை பண்ணிட்டு இப்படியே போயிட்டேன்னா அப்புறம் இந்த ராஜ்யத்தை யார் நிர்வாகம் பண்ணுவா, ஏற்கனவே சோழன் பாண்டியன்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், உங்கள் ராஜா பஜனை பண்ணிட்டு இருக்கா, சண்டையெல்லாம் போட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா, இப்படியே போயிட்டேன்னா ராஜ்யம் கெட்டு போயிடுமே, நீங்க கெட்டு போயிடுவேளேன்னு பயந்துதான் இதை பண்ணோம் ராஜா. மற்றபடி இந்த ராஜ்யத்து மேல எங்களுக்கு ஒரு ஆசையும் கிடையாது, எங்க ராஜா எங்களோட இருக்கணும்னு பண்ணோம்னா. சிரிச்சார் குலசேகர ஆழ்வார். இதுக்கா இந்த அல்ப ராஜ்யத்துக்கு தானே இத்தனை பாடு, இந்த ராஜ்யத்துக்கு நான் கூட இருக்கணும் தானே இத்தனை பாடு. ஒரு நாள் எனக்கு மரணம் வந்துடுத்துனா அப்ப தடுத்து நிறுத்துவேளோ, பல ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்து இந்த பூமி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன் நினைப்போ, பாகவத அவச்சாரம் பண்ண ராஜ்யத்தை இனிமேலும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன்னு ஆசையோன்னுட்டான். இவா எது நடந்துடப்படாதுன்னு பயந்தாலும் அது நடந்துடும். அதான் பெரியவா. நமக்கெல்லாம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், ஒரு நாள் வீட்டை விட்டு போக போறேன், சன்னியாசி ஆ போறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் கிளம்பவே மாட்டான். சொன்ன ஒரு மாமாவும் கிளம்பி நான் பார்த்தது இல்லை. இன்னும் நன்னா ஆற்றுல உட்காந்துட்டு நீங்க தை சாதம் மட்டும் போதுமா கூட ஒரு மாவடு வச்சுருவேன். அப்புறம் பெருந்தொழில் பண்ணா தேவலை. அப்புறம் சாயங்காலம் 4 மணி ஆயிட்டா மழை பெய்யற லேசா ஒரு பஜ்ஜி போட்டா தேவலை போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு பக்கோடா கேட்பா. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு ஜென்ம ஜென்மாந்தரமா. நாக்கும் அடங்கலை, மனசும் அடங்கலை, சரீரமும் அடங்கலை, ஜீவனமும் அடங்கலை, வாடி போயிட்டு இருக்கு. ஆனா பெரியவா ஏதான ஒரு காரணம் கிடைக்குமான்னு பாக்குறா. காரணம் கிடைச்சு விடுத்து சொன்ன, இனிமேல் இந்த ராஜ்யத்தை நான் பரிபாலனம் பண்ணமாவே நான் கிளம்புறேன்னுட்டான். மந்திரிகள் நடுங்கின, ராஜா எங்களை மன்னிச்சுடுவோம், நாங்க வேணா ராஜ்யத்தை விட்டு போறோம். குலசேகர ராஜா சொன்னார், ரெண்டவே வேண்டாம், இந்த ராஜ்யத்துல நான் இருக்கணும்னு பாகவதா வரைக்கும் அபச்சாரப்பட்டுட்டேன், அப்ப நான் என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ண, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே தன் பிள்ளைக்கு ராஜ்ய பரிபாலனத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா வைராக்கியத்தோட கிளம்பிட்டான். இதுதான் காரணம்னு. எப்படாப்பா காரணம் கிடைக்கும், நமக்கெல்லாம் காரணம் கிடைச்சாலும் சான்ஸ் சொல்லிட்டு தஞ்சு கழிச்சுட்டு இருப்போம், அப்புறம் போகலாம், இப்புறம் போகலாம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இவருக்கு இதையே காரணமாக கொண்டு கிளம்பிட்டார். ராமன் எப்படாப்பா வனவாசம் போகலான்னு காத்துட்டு இருந்த மாதிரி கிளம்புறார் பெருமாள். அப்பா அடா எனக்கு 14 வருஷம் லீவு வேணும்னு கிளம்பிட்டார் சுவாமி. அந்த மாதிரி கிளம்பிட்டா உடனே அவருடைய மனைவி மகள் குலசேகரவல்லின்னு பேர் அவளுக்கு, அவளும் கிளம்பிட்டா. ஜனங்கள்லாம் அழகா அயோத்தியாலேருந்து ராமன் கிளம்பும் பொழுது அழுதா போலே திருவஞ்சிக்களத்துல அத்தனை ஜனங்களும் வளரா, ராஜா நாங்களும் வரும். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே, டெய்லி யாருடைய ராஜ்யத்துல ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரைன்னு உத்கோஷிக்கப்படுகின்றதோ அந்த குலசேகர ராஜரை நமஸ்காரம் செய்கின்றேன்னு தனியன் ஸ்லோகம். இப்ப நடாச்சுன்னா அதுவே சத்தியமாயிடுத்து. ஸ்ரீரங்க யாத்திரை கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். தன்னுடைய ஆராதனை பெருமாளை எடுத்துட்டார், பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுக்கான விஷயங்களை எடுத்துட்டார். அவர், அவர் மனைவி, சில மந்திரி பிரதானிகள், சில பேர் விட்டுவிட்டார் ராஜ்யத்தை, சில ஜனங்கள் எல்லாருமா கிளம்பினார்கள். திவ்ய தேச யாத்திரையிலெல்லாம் போறார். ஸ்ரீரங்கம் வந்தார். அழகா காவேரி மத்தியத்துல சுவாமி இருக்கிற பார்த்தார். ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிற அழகா பார்த்தா நிறைய தனம்லாம் கொண்டு வந்திருந்தார். எப்படி திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானம் பத்மநாபருக்கு தனத்தை அள்ளி கொடுத்ததோ அதுபோலே குலசேகராழ்வார் ரங்கநாதனுக்கு நிறைய தனத்தினால நிறைய ஸ்வர்ண ஆபரணங்கள்லாம் பண்ணார். எல்லாம் பண்ணி ரங்கன அழகு பார்த்து டெய்லி ஸ்ரீரங்கத்தை சௌக்கியமாக இருந்தார். அப்போ அந்த குலசேகரவள்ளிக்கு கல்யாண வயசு. அவள் மனைவி சொன்னான், பாரியை பொண்ணுக்கு கல்யாண வயசு சுவாமி, கல்யாணம் பண்ண வேண்டாமா, நம்ம ராஜ்யத்தில் இருந்தோம்னா சுயம்பரம் வச்சுருப்போம், சத்ரியா வந்திருப்பா, இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. உடனே சிரிச்சா குலசேகர ஆழ், அதுக்கு நீங்கள் ஒரு சுயம்பரம் வச்சுருவோம். அப்போ சொன்னால் ராஜாலாம் யார் வருவான்னா, ரங்கராஜன் ஒரு ராஜாதிராஜன், ராமச்சந்திரமூர்த்தி ஒரு ராஜாதிராஜன், கிருஷ்ண பரமாத்மா ஒரு ராஜாதிராஜன், துவாரகாதீசன், இந்த மாதிரி எத்தனை ராஜா வேணும், ஸ்ரீரங்கத்தில் நிறைய ராஜா இருக்கா அப்படின்னா சுயம்பரம் வச்சு விட்டாங்க. உடனே எல்லாரும் லைனில் வந்துவிட்டா, யாருனா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் நம்பெருமாள் ஜம்முன் அப்படி வந்து நின்றார். ராமச்சந்திரமூர்த்தி கையில கோதண்டத்தோடு வந்து நின்றார். கிருஷ்ணன் புல்லாங்களோட வந்து நின்றான். எல்லா ராஜாவும் லைன்ல கட்டி நின்றுட்டா. பெருமாளே அத்தனை ராஜாவும் வந்து நின்றுட்டார். அழகா கேட்டார் குலசேகர ஆழ்வார், பெண்ணே யார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. இப்ப எல்லாரையும் பார்த்தா அப்பாவுக்கு ராமபக்தி பிடிக்கும், ராமன் நிக்கிற ஸ்டைல்லாம் அழகா தான் இருக்கு, கையில கோதண்டம் வில்லெல்லாம் வச்சு நிக்கிற. அடுத்த கஷணம் பார்த்தா இந்த ஆளை நம்ப முடியாது, டக்குன்னு 14 வருஷம் மரவுரி கட்டிட்டு போயிடுவார், வம்பே வேண்டாம் தீர்மானம் பண்ணா. கிருஷ்ணனை பார்த்தா சாட்சாத் மன்மத மன்மதன் புவன சுந்தரன், அழகந்தான் சமர்த்தந்தான் ஜோர்தான், ஆனாலும் பொய்யன் நம்ப முடியாது, எதுக்கு பொய்ய சொல்லுவான் எப்போ சொல்லுவான்னு தெரியாது. தூர்த்தன் ஒருத்தியா இருந்தா பரவாயில்ல, 16108 பேரோட வர சண்டை போகணும், இவன் வேண்டாம். இப்படி பார்த்தா கடைசியில ரங்கநாதன் செலக்ட் ஆகிட்டார். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூயில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து இன் நமுத. ரங்கனுடைய முடி அழகு, கண் அழகு, கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பிரியவாய கண்கள், அந்த கை அழகு, நிற்கிற நடை அழகு, போட்டு ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் ரங்கனுக்கு ஒரு பேரு. அந்த ஆபரணம் ரங்கனுக்கு போட்டா ஆபரணத்துக்கு அழகு வந்துடும். இப்ப பத்மநாபருக்கு ஆபரணம் போட்டா தானே அந்த ஆபரணத்துக்கு அழகு. ரத்னபாயசம் நம்ம ஆத்துல பண்ணா நல்லா இருக்குமா? பத்மநாபன் ரத்னபாயசம் சாப்பிட்டா டென்ஷன் இல்லாம இருக்கும். நம்மளாதான் முதல்ல கொண்டு லாக்கர்ல வையும். பத்மநாபன் ரத்னபாயசம் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கு. வயிறு அண்டிகையை போட்டா நல்லா இருக்கு. கையில தங்க வில்லு தங்க அம்பு வச்சுன்னு வந்தா நல்லா இருக்கு. நம்ம அந்த மாதிரி நாளைக்கு கதவு வேஷம் போண்டு கையில வில்லு அம்பு வச்சுனாடா பைத்தியக்காரன் பாவம். அவர் பிச்சை எடுக்க வேஷம் போனாங்க, கையில 10 ரூபா கொடுத்துட்டு போவார். பத்மநாபர் வந்தார்னா வேட்டையெல்லாம் கை கட்டி வாய் கொத்தி வேட்டையாடுற அழகை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேட்டையெடுத்தா நாய் தொடத்தும் நாய் முன்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். பத்மநாபர்னா ராஜாதி ராஜன், சிம்ம கதி கஜ கதி ரிஷப கதி இல்ல ஜோரா வருவான். ரங்கநாதனை பார்த்தா குலசேகர வல்லி மயங்கினா, அப்பா எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னா. உடனே ரங்கா எடுத்துக்கோன்னு விட்டார். அழகா ரங்கன் வந்தான், கையை பிடிச்சான், கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சான். குலசேகர வல்லி அப்படியே பகவானோட ஐக்கியமாயிட்டான். மாமனார் ஐட்டா சமுத்திரராஜன் போலே, பெரியாழ்வார் போலே, ஜனக மகாராஜா போலே ஸ்ரீரங்கநாதனுடைய மாமனாராக குலசேகராழ்வார் மாறிட்டார். அந்த தைரியத்தை தான் பெரியாழ்வார் கொண்டு கொடுக்குறார். பெரியாழ்வார் காலத்துக்கு அப்புறம் உண்டு, ஆனால் நிறைய பெரியவாளுக்கு எல்லாமே தெரியுமே. ஆச்சரியமா குலசேகரவல்லியுடைய சந்நிதி இன்னைக்கும் உண்டு ஸ்ரீரங்கத்தில். குலசேகரவல்லியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். எல்லாரும் அவரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. இப்போ பார்த்தார் அந்த கொண்டாட்டம் எல்லாம் பிடிக்கல, இதுவும் தகட்டி போயிடுச்சு. ஐச்சோ நிம்மதியா பகவான பக்தி பண்ணாதான் இவா கொண்டாடிண்டே இருக்கா. இந்த வம்பே வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய ஆராதனை மூர்த்தி எல்லாம் எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பிட்டார். சரி எங்கேயாவது இந்த பக்கம் வருவார் அப்படின்னு பார்த்தா, அப்படி நடந்து நடந்து வந்தார் கல்லிடை குறிச்சி அம்பா சமுத்திரம். அந்த பக்கத்துல பிரம்மதேசம்னு ஒரு இடம் உண்டு, பெரிய சிவபெருமானுடைய கோவில். பிரம்மதேசம் பக்கத்துல மன்னார் கோவில் அப்படின்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு வந்துட்டா. அந்த காலத்தில் அதெல்லாம் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானமாக தான் இருந்திருக்கணும். அழகா அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஜோரா ஏகாந்தமா தான் ஆராதனை பண்ண ராமன் லக்ஷ்மணன் சீதா ஆஞ்சநேயமூர்த்தி விக்கிரகம் கிருஷ்ண விக்கிரகம் இதை வச்சுட்டு ஆனந்தமா பூஜை பண்ணிட்டு முகுந்தமாலா பெருமாள் திருமொழி இதெல்லாம் சொல்லிட்டு சௌக்கியமா இருந்தா. சில இடங்கள்ல 105 வருஷம் இருந்தா அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படியே பகவத் தியானத்திலேயே மயங்கிட்டு இருந்தா, டெய்லி ராம விஷயமா கேட்டு இருந்தார், ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தார், பகவத்ஸ்மரணை பண்ணின்றார். சரியா சில இடங்கள்ல சொல்றா அந்த புனர்வச நட்சத்திர தண்ணிக்கே அவர் பரமபதிச்சா அப்படின்ற. பகவத் தியானம் பண்ணிண்டே பகவானோட இரண்டரை கலந்துட்டார். சமாதின்னு சொல்லப்படாது, நான் புரியறதுக்காக சொல்றேன். அவருடைய சமாதி அந்த மன்னார் கோவில்னு அந்த இடத்துல இன்னைக்கும் இருக்கு. குலசேகர ஆழ்வார் கோவில்னு அந்த கோவில் பெயர். அங்கே பெரிய அவர் பூஜை பண்ண ராம விக்கிரகம் கிருஷ்ண விக்கிரகம் எல்லாம் இன்னைக்கும் அங்கே இருக்கு. நல்ல பெரிய கோவில், எப்பயாவது எப்பயாவது இருக்காக போயிட்டு வாங்கும். மன்னார் கோவில்னு பேர் அந்த இடத்துக்கு பேர். பிரம்மதேசம் பக்கத்தில் அம்பா சமுத்திரம் போயிட்டு அங்கேயாவது ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் பிரம்மதேசம் தாண்டி. பிரம்மதேசம் பக்கத்தில் கூட போக வேண்டாம், அந்த பக்கத்தில் அப்படி போயாச்சுன்னா மன்னார் கோவில் பெரிய கோவில். ஆச்சரியமா அங்கே குலசேகர ஆழ்வார் தனி சன்னதி உண்டு. கை கூப்பிட்டு குலசேகர ஆழ்வாருடைய ஒரு மூர்த்தி உண்டு. டெய்லி அங்க அழகா பெருமாள் திருமொழி முகுந்த மாலாலாம் சேவிச்சிருக்கார். அப்படி ஒரு ராஜாதிராஜனா இருந்து ராமாயணத்தினாலே பக்தி பாவத்தை அடைஞ்சு ராமனுக்காக கைங்கரியம் பண்ணணும்னே வாழ்ந்து ராமதாசர்களுக்காக பாம்பு மேல அடிச்சு சத்தியம் பண்ணி ராஜ்யத்தியம் சட்டம் பண்ணி ரங்க கைங்கரியம் பண்ணி ராமனுடைய திருவடி அடைஞ்சவர் குலசேகர ஆழ்வார். ரொம்ப விசேஷமான ஒரு ஆள். அதாவது எத்தனை தனம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், பி பாசிட்டிவ். அதுதான் குலசேகர ஆழ்வார்களும், எவ்வளவு வேணால் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு முக்கியமாக குலசேகர ஆழ்வார் போலே பக்தி பண்ணணும்னு அந்த பாவத்தை ஸ்வீகரிச்சுட்டோம். எவ்வளவு எல்லாரும் கொண்டாடினாலும் எவ்வளவு வசந்த நிலைமையில் இருந்தாலும் பகவான் கீழே தான் ஆகும். பத்மநாப தாசர்கள்னு தானே பேர் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தில் இருக்கிற வாழ்க்கை. அதுபோலே அடியேன் ராமதாசன். ஆஞ்சநேயர் எப்படானா ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் கேட்குறான், நீ யார் குரங்கேன்னா. இப்போ சொல்றார், தாசோஹம் கோசலேந்திரஸ்ய அடியேன் ராமதாசன் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி நாமும் ராமனுடைய தாசனாக இருந்துண்டு ராம கைங்கரியம் பண்ணிண்டு ராமனுக்காக இந்த வாழ்க்கையை வாழும். இதுதான் தாத்பரியம். இந்த வாழ்க்கை அப்படியே ராமனுக்காக வாழ்ந்துட்டே வந்தேன்னா கடைசியில் ராமனோட இரண்டரை கலந்துருக்கான். ராமன் தான் பத்மநாபன், பத்மநாபன் தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தான் கிருஷ்ணன். சுவாமியே பல ரூபங்கள் இருக்கா அப்படின்னு குலசேகர ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரம். இன்னைக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சதுனால 9 மணிக்கு, நாளைக்கு 6:30 ஆரம்பிச்சிருவோம், 8:30 முடிச்சிடும். அது எப்போதுமே இந்த ராம விஷயம் மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணபடி நடக்காது. அது என் ஆயுஷில் நான் பார்த்த உண்மை. இன்னைக்கு நான் 6 மணிமே உட்காந்துருக்கேன், இந்த லக்ஷ்மண் ரேகா மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு மணி ரேகா, மணிமாமா ஒரு ரேகா போட்டார், நான் வந்து ஐசிந்து போகிற வரைக்கும் நீங்கள் ஆத்த விட்டு இறங்கப்படாது, உங்கள் சிஷ்யாலாம் விநாயகர் எனக்கு தெரியும், அத்வைதா ஹால் தெரியும்னு சொல்லி ஐசிந்து போயிடுவா, உங்களுக்காக கார் எடுத்துட்டு நான் வரேன், நீங்கள் இறங்கிடப்படாதுன்னு நானும் கட்டுப்பட்டு தேவேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஒருவார் அப்படின்னா 6:30 சத்சங்கம்னா 6:30 அவர் அங்கே வந்தார். ஏன் லேட்டுன்றது கேட்கறதுனுடைய பதில் சொல்லிட்டார், ராமாயணம் வாங்கினோம் அதனால லேட்டுனோம். வாயே வாயை திறக்க முடியுது. ராமாயணம் வந்து கொடுத்தனால அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? அதுவும் பகவத் ஆசீர்வாதம், வராகசுவாமியை பார்த்துட்டு ராமாயணத்தை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னா, இந்த சத்சங்க விஷயத்துல ராமனுக்குரிய அனுபவம், ராமன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பண்ணிருக்கான், ராமாயணம் பிரத்யக்ஷம்னு ஆரம்பத்தை சொன்னேன். பகவான் இன்னைக்கு ராமாயணமாவே கூட வந்து ஆசீர்வாதம் பண்ணி இங்க உட்கார வச்சு இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் வைபவத்தை சொல்ல வச்சுட்டா, நாளிலேருந்து 6:30 அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுடுறேன். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ, ராம 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 சீதா ராம 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 சீதா ராம. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்த சுகினோ பவந்து, லோகா சமஸ்த சுகினோ பவந்து, லோகா சமஸ்த சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ அனந்தபுரி க்ஷேத்ர கீ. ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ. ஜெய் போலு ஸ்ரீ மகாகணபதி கீ. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. இன்னைக்கு நாமஜபம் 12 எப்படி ராஜ்ய பரிபாலனை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு ராமபக்தி எப்படி நம்ம தேசபக்தியில் இருந்து அவ்வளவு அழகா தேசத்தை காப்பாத்திட்டுன்னு சமர்த்த ராமதாசர் சரித்திரத்துல அனுபவிப்போம். ஏன்னா பக்தின்றது தேசத்தோட சேர்ந்த ஒரு விஷயம், நம்ம தேசத்துக்கு பக்தி இல்லாம ஒன்றும் தெரியாது. சமர்த்த ராமதாசருடைய ராமபக்தி தான் இந்த தேசத்தை இன்னைக்கு இந்து சாம்ராஜ்யமா ஸ்தாபிதம் பண்ணி வச்சிருக்கு. நாளைக்கு அவருடைய திவ்யமான சரித்திரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணன்.